ஒரே ஒரு பரமாத்மாவில் மட்டுமே நம்பிக்கையும் சமர்ப்பணத்தையும் உறுதிப்படுத்தும் செய்தியை தாங்கி வரும் கீதை அனைவரையும் புனிதப்படுத்துவதாக அறைகூவல் விடுத்து அழைக்கின்றது. இந்த படைப்பில் எந்த ஒரு இடத்திலாவது வாழ்கின்ற ஏழையோ அல்லது செல்வந்தனோ, ஆதிவாசியோ அல்லது நாகரீக முதிர்ச்சி பெற்ற மேல்குடியினரோ, புண்ணிய ஆத்மாவோ அல்லது பாவியோ, ஆணோ அல்லது பெண்ணோ, நன்னடத்தை உள்ளவனோ அல்லது தீயவனோ, அனைவருக்குமே இதில் நுழைவு கிடைக்கவே செய்கிறது. முக்கியமாக கீதை பாவிகளையே காப்பாற்றி கரை சேர்க்கும் அற்புதமான வழியை அமைத்துத் தருகிறது. ஏனெனில் புண்ணியாத்மாக்களோ வழிபடவே செய்கின்றனர் அல்லவா? ஆகவே இந்த யதார்த்த கீதையின் அற்புத விளக்கமான இரண்டாவது அத்தியாயத்தின் ஒளிப்பேழையை கேட்டு பயனடைவீர்களாக.
ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, இரண்டாவது அத்தியாயம். முதல் அத்தியாயம் கீதையின் ஆரம்ப நிலையாகும். அதில் ஆரம்ப நிலையில் உள்ள ஆன்ம சாதகருக்கு ஏற்படும் மனக்குழப்பங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. மோதப்போவது ஒட்டுமொத்த கௌரவர்களும் பாண்டவர்களும் தான். ஆனால் இதில் அர்ஜுனன் மட்டுமே சந்தேகம் கொள்ளும் பாத்திரமாக இருக்கிறான். அனுராகமே அர்ஜுனன் ஆவான். இஷ்ட தெய்வமாகிய சத்குருவின் மீது கொள்கின்ற மாறாத இறை விருப்பமே ஆன்ம சாதகனை க்ஷேத்திரம் க்ஷேத்திரங்கருக்கு இடையிலான மோதலில் ஈடுபட தூண்டுகிறது. இதுவே அனுராகத்தின் ஆரம்ப நிலையாகும். பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் இப்படி கூறுவார். ஒழுக்கமான இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கையில் எப்பொழுது இறைவனை நினைத்து மனம் வருந்துகிறதோ, கண்ணீர் பெருகுகிறதோ, தொண்டை அடைத்துக் கொள்கிறதோ, அப்போதிலிருந்தே இறை வழிபாடு ஆரம்பித்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனுராகம் இருந்தால் இந்த நிலை தானாகவே வந்துவிடும். அதில் தர்மம், நியமம், சத்சங்கம், உணர்வு ஆகிய அனைத்தும் அடங்கியுள்ளன. அனுராகத்தின் ஆரம்ப நிலையில் குடும்ப உறவுகளின் மீது உள்ள மோகம் தடையாக அமைகிறது. ஆரம்பத்தில் மனிதர்கள் அந்த மேலான உண்மையை அடைந்துவிட வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் சிறிது முன்னேறி சென்ற உடனே அந்த இனிமையான உறவுகளையெல்லாம் முறித்து கொள்ள வேண்டியிருப்பதை அவர்கள் காண நேர்ந்ததும் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளாகி விடுகின்றனர். அவன் முன்பு எதையெல்லாம் கர்மம் தர்மம் என்று எண்ணி செய்து வந்தானோ அதிலேயே அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். அத்துடன் நின்று விடாமல் தன்னிடம் உள்ள மோகத்தை நியாயப்படுத்திக் கொள்ளும் வகையில் அவன் வழக்கத்தில் நிலவி வருகின்ற மூட நம்பிக்கைகளையெல்லாம் அதற்கு ஆதாரமாக காட்டத் தொடங்குகிறான். அதாவது அர்ஜுனன் கூறியது போல், குல தர்மமே என்றென்றும் நிலையானது, மாறாதது. இந்த யுத்தத்தால் என்றும் நிலையான மாறாத சனாதன தர்மம் அழிந்து போய்விடும், குலம் நசிவடையும், தான் தோன்றித்தனம் பெருகும் என்றெல்லாம் சொல்லத் தொடங்குகிறான். சத்குருவின் சரண சாண்ணியத்தியத்தை அடையும் முன்பு அவன் கடைபிடித்து வந்த தீய பழக்க வழக்கங்களின் பிரதிபலிப்பே இதுவாகும். இந்த மூட பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு மனிதன் வெவ்வேறான தர்மம், பற்பல சம்பிரதாயங்கள், சிறியதும் பெரியதுமான மத குழுக்கள், கணக்கிலடங்காத சாதிகள் இவற்றையெல்லாம் உருவாக்கிக் கொள்கிறான்.
சிலர்
மூக்கை அழுத்திக் கொண்டால் சிலர் காதை அடைத்துக் கொள்கின்றனர். சிலருக்கு தொட்டால் தர்மம் அழிந்துவிட்டது என்றால், சிலருக்கு உண்பதாலும் தண்ணீர் குடிப்பதாலும் தர்மம் அழிவடைந்து விடுகிறது. இதெல்லாம் என்ன? தீண்டத்தகாதவர்களின் குற்றமா அல்லது தீண்டியவர்களின் குற்றமா? இல்லவே இல்லை. குற்றமானது நம்மை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கியவர்களுடையது. தர்மத்தின் பெயரால் நாம் தீய நெருக்கி இரையாகிவிட்டதால் குற்றம் நம்முடையதும் தான். மகாத்மா புத்தருடைய காலத்தில் கேஷ் கம்பல் என்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதன்படி முடியை வளர்த்து கம்பளியைப் போன்று பயன்படுத்துவதையே ஆன்மீக முதிர்ச்சியின் அளவுகோலாக கருதப்பட்டு வந்தது. சிலர் பசுமாட்டை போன்று வாழ்வதை விரதமாக கொண்டிருந்தால், இன்னும் சிலரோ நாயைப் போன்று உண்டும் அருந்தியும் வாழ்வதை விரதமாக கொண்டிருந்தனர். பிரம்ம வித்தைக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சம்பிரதாயங்களும் தவறான நெறிகளும் இதற்கு முன்பும் இருந்தன, இன்றும் இருக்கவே செய்கின்றன. இதே போன்றுதான் ஸ்ரீகிருஷ்ணருடைய காலத்திலும் இந்த சம்பிரதாயங்கள் தவறான நெறிமுறைகள் இருந்தன. அவற்றிற்கு அர்ஜுனனும் பலியாகியிருந்தான். அவன் நான்கு வகையான தர்க்கங்களை முன்வைத்தான். இந்த யுத்தத்தினால் சனாதன தர்மம் அழிந்துவிடும், வர்ணக்கலப்பு தோன்றும், பிண்டோதக்கிரியை மறைந்துவிடும், நாம் அனைவருமே குலத்தை அழிப்பதன் மூலமாக மாபெரும் பாவத்தை செய்வதற்கு தயாராகிவிட்டோம் என்பதாகும் அவனுடைய தர்க்கங்கள். சஞ்சயன் கூறுகிறான்,
தந்ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச்ச மதுசூதனஹ.
கருணை வசப்பட்ட உள்ளத்துடன் கண்ணீரும் வேதனையும் நிறைந்த கண்களுடன் இருந்த அர்ஜுனனை பார்த்து மதுசூதனன் பின்வருமாறு கூறுகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன.
அர்ஜுனா, இந்த விஷமமான இடத்தில் உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது?
விஷமஸ்தலம், அதாவது எதற்கு சமமாக இந்த படைப்பில் வேறு எந்த இடமும் இல்லவே இல்லையோ, பரலோகம் என்ற மேலான இறைவனே லட்சியம் என்னும் அளவிற்கு விவாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட இவ்விடத்தில் உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது?
இது எப்படி அஞ்ஞானமாகும்? அர்ஜுனனோ நிலையான தர்மத்தை காக்க வேண்டிய உறுதியுடன் வரிந்து கட்டிக்கொண்டு அல்லவா நிற்கிறான்? என்றும் நிலையான சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உடல் பொருள் ஆவியை தியாகம் செய்ய முனைந்து நிற்பது என்ன அஞ்ஞானமா? ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
ஆம், இது அஞ்ஞானம்தான் என்கிறார்.
சான்றோர்கள் மூலமாக இவையெல்லாம் கடைபிடிக்கப்படவில்லை. இவை சொர்க்கத்தையும் அளிக்கப் போவது கிடையாது. மேலும் இது எந்த ஒரு புகழையும் பெற்றுத்தராது. சன்மார்க்கம் எனப்படும் உண்மையின் பாதையில் எவர் ஒருவர் திடமான உறுதியுடன் முன்னேறி செல்கிறாரோ அவரே ஆரியர் எனப்படுகிறார். கீதை ஆரிய சம்ஹிதை ஆகும். சொந்த பந்தங்களுக்காக இறப்பது அஞ்ஞானம் இல்லை என்றிருந்தால் மகா புருஷர்கள் அந்த வழியில் அவசியம் சென்றிருப்பார்கள். ஒருவேளை குல தர்மமே உண்மையானது என்றிருந்தால் சொர்க்கம் மற்றும் நன்மை ஆகியவற்றிற்கு நிச்சயமாக அவல நிலை உண்டாகியிருக்கும். இது புகழை பெற்றுத்தரப்போவது கூட கிடையாது. மீரா இறை வழிபாட்டில் ஈடுபட்டதைக் கண்டு லோக் கஹே மீரா பயி பாவரி சாஸ் கஹே குலநாசிரே, உலகம் மீராபாய் பைத்தியமாகிவிட்டாள் என்று சொன்னது. அவரது அத்தை அதாவது மாமியாரோ குளத்தை அழிக்க வந்தவள் என்று மீராவை தூற்றினாள். ஆனால் எந்த சுற்றத்தார் குலம் மற்றும் மரியாதை ஆகியவற்றிற்காக மீராவின் மாமியார் தேம்பிக் கொண்டிருந்தாரோ, இன்று அந்த குளத்தை காத்த மாமியாரை யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஆனால் மீராவையோ உலகே வணங்குகிறது. இதேபோலத்தான் சுற்றத்தார்களை பற்றி வேதனைப்படுபவர்கள் நிலைமையும். அதனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற புகழ் எதுவரை நீடிக்கும்? எதில் புகழ் இல்லையோ, நன்மை இல்லையோ, உயர்வான மகா புருஷர்கள் மறந்தும் கூட எதை அனுசரிக்கவில்லையோ அது அஞ்ஞானமே என்பது தெளிவாகிறது.
க்ளைப்யம் மாஸ்மகம பார்த்த நை தத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப.
அர்ஜுனா, ஆண்மையற்ற தன்மையை அடைந்து விடாதே. அர்ஜுனன் என்ன ஆண்மையற்றவனா? ஆண்மை இல்லாதவனையே ஆண்மையற்றவன் என்கிறோம். எல்லோருமே தங்கள் புருஷார்த்தம் என்று புரிந்து வைத்துக் கொண்டிருப்பதை வைத்துத்தான் ஏதேதோ காரியங்களை எல்லாம் செய்கின்றனர். விவசாயி இரவும் பகலும் இரத்தத்தையும் வியர்வையையும் ஒன்றாக்கி நிலத்தில் உழைக்கிறான். சிலர் தொழில் செய்வதையே புருஷார்த்தம் என்று புரிந்து வைத்திருந்தால் இன்னும் சிலர் பதவியை தவறாக பயன்படுத்துவதையே புருஷார்த்தம் என்று புரிந்து வைத்துள்ளனர். இவ்வாறு வாழ்க்கை முழுவதுமே உழைத்தாலும் கூட போகும்போது என்னவோ வெறும் கையுடன்தான் போக வேண்டியுள்ளது. ஆகவே இவை எதுவுமே புருஷார்த்தம் இல்லை என்பது தெளிவாகிறது. தூய்மையான புருஷார்த்தம் என்பது ஆத்ம தரிசனமே ஆகும். இதயத்தில் நிலை பெற்றுள்ள ஆத்மாவை அறியாதவன் ஆணாகவே இருந்தாலும் கூட ஆண்மையற்றவனாகவே கருதப்படுவான். அந்த ஆத்மாவே ஆண்மையின் மொத்த வடிவம் ஆகும். தன்னில் தானே ஒளிமயமானதும் ஆகும், உத்தமமானதும் ஆகும், ஆனந்த வடிவமானதும் ஆகும். புலன் உணர்வுகள் அனைத்தையும் கடந்து விளங்குவது அதுவே. அதை அடைவதற்காக முயற்சிப்பதே உண்மையில் ஆண்மை, அதாவது புருஷார்த்தம் என்று ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாகும். அர்ஜுனா, நீ ஆண்மையற்ற தன்மையை அடைந்து விடாதே. இது உனக்கு தகுதியானது அன்று. பரந்தபனே, இதயத்தின் இந்த இகழத்தக்க பலவீனத்தை துறந்துவிட்டு யுத்தத்திற்காக எழுந்து நில். பற்றினை துறந்துவிடு. இது இதயத்தின் பலவீனம் மட்டுமே ஆகும். இது பற்றி அர்ஜுனன் மூன்றாவது கேள்வியை முன்வைத்தான். அர்ஜுனன் கூறுகிறான்,
கதம் பீஷ்மமஹம் சங்கே த்ரோணன் ச மதுசூதன இஷுபிஹ் ப்ரதியோத்ஸ்யாமி புஜாராவரிசூதனம்.
அகங்காரத்தை அழிப்பவரே மதுசூதனா, நான் இந்த யுத்த பூமியில் பிதாமகர் பீஷ்மர் மற்றும் ஆச்சாரியர் துரோணர் ஆகியோர்களுடன் பானங்களை தொடுத்து எவ்வாறு போர் புரிவேன்? ஏனெனில் எதிரிகளை அழிப்பவரே ஹரிசூதனா, அவர்கள் இருவருமே எனது வழிபாட்டிற்கு உரியவர்கள் ஆயிற்றே. துவைதமே துரோணர் எனப்படுகிறது. இறைவன் வேறு நாம் வேறு என்ற வேற்றுமையுடன் கூடிய அறிவே இறைவனை அடைய தூண்டுணர்த்துகின்ற ஆரம்ப ஊற்றாகும். இதுவே துரோணாச்சாரியாரின் குருத்துவம் ஆகும். பிரம்மையே பீஷ்மராகும். எதுவரைக்கும் பிரம்மை இருக்கிறதோ அதுவரைக்கும் பிள்ளைகள், சுற்றத்தார், உறவினர்கள் என்று அனைவருமே நமக்கு சொந்தமானவர்கள் என்பது போலவே தோன்றுகிறது. அவ்வாறு நம்முடையது என்பது போல தோன்றுவதற்கு இந்த பிரம்மையே காரணம் ஆகும். ஆன்மாவோ இவர்களையெல்லாம் வழிபாட்டுக்கு உரியவர்களாக எண்ணிக்கொண்டு, இது அப்பா, தாத்தா, குலகுரு என்றெல்லாம் உறவாடியபடியே அவர்கள் உடனேயே சேர்ந்து வாழ்ந்து வருகிறது. ஆன்மீக சாதனை முழுமை பெறுகின்ற காலத்தில் உறவும் இல்லை, நட்பும் இல்லை, குருவும் இல்லை, சீடனும் இல்லை. சிதானந்த வடிவாகிய சிவமே நான், சிவமே நான், குருவும் இல்லை, சீடனும் இல்லை, ஆன்மா என்ற நிலை மட்டுமே எஞ்சுகிறது. எப்பொழுது சித்தமானது அந்த மேலான ஆனந்தத்தில் ஒன்று கலந்து விடுகிறதோ அப்பொழுது குரு எனப்படுகின்ற ஞானத்தை தருபவரும் சீடன் எனப்படுகின்ற ஞானத்தை பெறுபவரும் ஆகிய இரு நிலைகளுமே இருப்பதில்லை. இதுவே உச்ச நிலையாகும். குருவின் குருத்துவம் அடையப்பெற்ற பிறகு குருத்துவம் என்ற நிலை ஒரே மாதிரியாகிவிடுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, நீ எண்ணில் வாழ்வாய் என்று கூறுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வாறோ அவ்வாறே அர்ஜுனனும் சரியாக இதே போன்றுதான் இறைவனை அடைந்த மகா புருஷரும் அவ்வாறே ஆகிவிடுகிறார். அத்தகைய நிலையில் குரு என்ற நிலையும் கூட மறைந்து விடுகிறது. குருத்துவமோ இதயத்தில் பெருகியோட தொடங்கிவிடுகிறது. அர்ஜுனன் இந்த குரு என்ற நிலையையே கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இந்த யுத்தத்தில் ஈடுபடாமல் தப்பி ஓடுவதற்கு விரும்புகிறான். அவன் கூறுகிறான்,
குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபிஹலோகே ஹத்வார்த்த காமாஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர ப்ரதிக்தான்.
இந்த போற்றுதலுக்குரிய குரு ஜனங்களை கொள்வதை விடவும் இந்த உலகத்தில் பிச்சையின் மூலமாக கிடைக்கின்ற அன்னத்தையே உயர்வானதாக கருதுகிறேன். இங்கே பிச்சை என்பதற்கு வயிற்றை நிரப்புவதற்காக பிறரிடம் இறந்து பெறுவது என்று பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக சத்புருஷர்களுக்கு சின்னம் சிறிய தொண்டுகள் ஆற்றி அவர்களிடம் ஆன்மீக நன்மையை வேண்டுவதையே இங்கே பிச்சை என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. அன்னம் பிரம்மேத்தி வியஜானாத், அதாவது எதனை அடைந்து ஆன்மாவானது என்றென்றைக்குமாக திருப்தி காண்கிறதோ, ஒருபோதும் அதிருப்தியை அடைவதில்லையோ, அந்த ஒன்று மட்டுமே பரமாத்மா ஆகும். நாம் மகாபுருஷர்களுக்கு துண்டுகள் புரிந்து வேண்டுவதன் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பிரம்ம பியூஷ்
எனப்படும் இறை அமுதத்தை அடைவோம். ஆனால் இந்த சொந்த பந்தங்களும் உடன் இருக்கட்டும். இதுவே அர்ஜுனனின் பிச்சையின் மூலமாக கிடைக்கும் அன்னம் என்கிற ஆசையாகும். இந்த உலகத்தில் பெரும்பாலோர் இவ்வாறுதான் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் என்ற உறவு முறைகளை அழிக்காமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக முக்தியை பெற்றுவிட வேண்டும் என்றே விரும்புகின்றனர்.
ஆனால் இந்த ஆன்மீக பாதையில் எவனுக்கு மோதலுக்கான திறன் அமைந்துள்ளதோ, சுபாவத்தில் சத்திரியத்துவம் நிரம்பி வழிகிறதோ, அவனுக்காக இந்த பிச்சையின் மூலமாக அன்னத்தை பெறுகின்ற வழிவகை கிடையவே கிடையாது. தானாகவே முயன்று அடையாமல் பிறரிடம் இறந்து பெறுவதே பிச்சாண்ணம் எனப்படுகிறது.
கௌதம புத்தரும் கூட இந்த பிச்சாண்ணத்தை மாமிச பங்காளி என்று கூறி இழிவாக கருதுகிறார். இத்தனைக்கும் அவர்கள் அனைவருமே துறவிகள் வேறு.
இந்த குரு ஜனங்களை கொள்வதால் என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தில் இரத்தம் தோய்ந்த செல்வமும் உலகியல் இன்பங்களும் வேண்டுமானால் அனுபவிக்க கிடைக்கும்.
அர்ஜுனன் இந்த இறை வழிபாட்டின் மூலமாக உலகியல் இன்பங்கள் மட்டுமே பெருகும் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம்.
இவ்வளவு பெரிய மோதலை எதிர்கொண்டு வென்றாலும் கூட இந்த உடலை பேணுகின்ற செல்வம் மற்றும் உலகியல் இன்பங்கள் தானே கிடைக்கும். அவன் மறுபடியும் தனது வாதத்தை எடுத்து வைக்கிறான்.
நச்சை தத்விதம் கதரன்னோ கரியோ யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயோ யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாம தேவ ஸ்திதா
அந்த உலகியல் இன்பங்களும் கிடைக்கும் என்ற நிச்சயமும் இல்லை. நமக்கு எது உயர்வை தருவது என்பதும் எனக்கு தெரியாது. இந்த போரில் வெற்றி பெறப்போவது நாமா அல்லது அவர்களா என்பதும் தெரியவில்லை. யாரை கொன்று நாம் வாழவும் விரும்ப மாட்டோமோ, அந்த திருதராஷ்டரின் புதல்வர்களே எதிரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அஞ்ஞானத்தின் உருவமான திருதராஷ்டரிடமிருந்து பிறந்த மோகம் முதலான உற்றார் உறவினரின் சமுதாயமே அழிந்து போன பிறகு நாம் மட்டும் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறோம்?
பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதா யச்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் சாதி மாம் த்வாம் ப்ரபன்னம்.
இரக்க குணம் என்னும் குறையால் இழப்பை அடைந்த சுபாவத்தை உடையவனும் தர்மத்தின் விஷயத்தில் எல்லா வகையிலும் மோகம் சூழ்ந்த சித்தத்தை உடையவனுமாகிய நான் உங்களிடம் கேட்கிறேன், எது நிச்சயமாகவே மேலான நன்மையை அளிக்க வல்லதோ அந்த சாதனையை எனக்காக கூறுங்கள். நான் உங்களுடைய சிஷ்யன், உங்களையே சரணடைந்துள்ளேன். என்னை காத்தருளுங்கள். வெறுமனே உபதேசம் செய்வதுடன் மட்டும் நின்றுவிடாமல் நான் தடுமாற்றம் அடைகின்ற போதெல்லாம் முன்வந்து காத்தருளுங்கள். இங்கே அர்ஜுனன் முழுமையாக தன்னை சமர்ப்பணம் செய்துவிட்டான். இதுவரைக்கும் அவன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமானவனாகவே தன்னையும் எண்ணிக்கொண்டிருந்தான். பல்வேறு வகையான வித்தைகளில் ஸ்ரீகிருஷ்ணரையும் விட தானே ஒருபடி மேலானவன் என்றும் தன்னை பற்றி எண்ணி வைத்திருந்தான். ஆனால் இங்கேயோ அவன் தனது கடிவாளத்தை முழுமையாக ஸ்ரீகிருஷ்ணரிடமே ஒப்படைத்து விட்டான்.
சத்குருவானவர் ஆன்மீக சாதனையானது முழுமை அடைகின்ற காலம் வரைக்கும் சாதகனின் இதயத்தில் எழுந்தருளி அவனுக்கு துணையாகவே வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் துணையாக நின்று காப்பாற்றவில்லை என்றால் சாதகன் கரை கடக்க முடியாது. இள வயதுடைய கன்னிப்பெண்ணின் குடும்பத்தினர் எந்த முறையில் அவளுக்கு திருமணம் நடைபெறும் வரை கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வது என்பது போன்ற படிப்பினைகளை கற்றுத்தந்து பாதுகாப்பாக வழிநடத்தி செல்கிறார்களோ அதே முறையில்தான் சத்குருவும் தன்னுடைய சீடனின் அகத்தில் எழுந்தருளி இரண்டர கலந்து நின்று கொண்டு அவனை பிரகிருதி அல்லது படைப்பின் மேடு பள்ளங்களில் இருந்து விடுவித்து கரையேற்றி விடுகிறார். அர்ஜுனன், பகவானே, இன்னும் ஒரு விஷயம் உள்ளது என்று வேண்டுகோள் விடுக்கிறான்.
நஹி ப்ரபஷ்யாமி மமாப்பனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்த்ரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம்.
இந்த பூமியில் தங்குதடையில்லாமல் கிடைக்கும் தன தானியங்கள் நிறைய பெற்ற ராஜ்யம் மற்றும் தேவதைகளுக்கெல்லாம் தலைவன் என்னும் பதவி ஆகியவற்றை பெற்றாலும் கூட என்னுடைய இந்த புலன்களையெல்லாம் வாட்டுகின்ற சோகத்தை நீக்குகின்ற உபாயத்தை மட்டும் என்னால் காண முடியவில்லை. இந்த சோகம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றால் இவை அனைத்தையும் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன்? ஒருவேளை இவை மட்டுமே கிடைக்கும் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். சஞ்சயன் கூறுகிறான்.
ஏவமுக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்யைதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவ.
சஞ்சயன் கூறினான், மன்னா, மோகம் என்னும் இருளை வென்ற அர்ஜுனன் இதயத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்தவரான ஸ்ரீகிருஷ்ணரிடம் கோவிந்தரே, நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு மௌனமானான். இதுவரைக்கும் அர்ஜுனுடைய கண்ணோட்டம் புராண ரீதியாகவே அமைந்துள்ளது. அதில் கர்மகாண்டத்துடன் சேர்த்து உலகியல் இன்பங்களை பெற்று அனுபவிப்பது வரை மட்டுமே வழிவகை சொல்லப்பட்டுள்ளது. அதில் சொர்க்கமே எல்லாம் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரோ, இத்தகைய சிந்தனை ஓட்டமே தவறானது என்பதை தெளிவாக விளக்கி அருள்கிறார்.
சேனையோருபயோர் மத்யே விஷீதந்தமிதம் வச.
இதற்கு பிறகு மன்னா, அந்தர்யாமியாகிய யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டு படைகளுக்கும் நடுவில் வருத்தத்துடன் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்து சிரித்தபடியே கூறுகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
அசோச்சானன்வசோச்சஸ்த்வம் ப்ரஜ்ஞாவாதாஶ்ச பாஷஸே கதாசூனகதாசூஶ்ச நானுஶோசந்தி பண்டிதா.
அர்ஜுனா, எதற்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதோ அதற்கெல்லாம் நீ வருந்துகிறாய். சிறந்த அறிவாளியை போன்றும் பேசுகிறாய். ஆனால் அறிவில் சிறந்த பண்டிதர்கள் யாருடைய உயிர் பிரிந்துவிட்டதோ அவர்களுக்காகவும்
எவருடைய உயிர் இன்னும் பிரியவில்லையோ அவர்களுக்காகவும் வருத்தப்படுவதில்லை, ஏனெனில் அவர்களும் இறப்பது உறுதி.
நீ அறிவாளி போன்று பேசுகிறாயே தவிர உண்மையில் நீ அறிவாளி அல்ல, ஏனெனில்
நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வன்னேமே ஜனாதிபா நச்சைவ நபவிஷ்யாம சர்வே வயமதஃ பரம்.
நான், அதாவது சத்குருவானவர் இல்லாமல் இருந்த காலம் என்று ஒன்று ஒருபோதும் இருந்ததில்லை. நீ, அதாவது அனுராகியாகிய ஆன்மீக சாதனைக்கான தகுதி படைத்த அதிகாரியும் மற்றும் ராஜாக்கள், அதாவது ராஜசீக எண்ண ஓட்டத்தில் காணப்படுகின்ற நான் என்ற தன்னுணர்வும் இல்லாமல் இருந்ததில்லை. இனிவரும் காலத்திலும் நாம் அனைவரும் இருக்க மாட்டோம் என்ற நிலையும் இல்லை. சத்குருவானவர் எப்போதும் இருக்கிறார், அனுராகியும் எப்போதும் இருக்கிறார். இங்கே யோகீஸ்வரர் யோகத்தின் காலம் கடந்த தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே எதிர்காலத்திலும் அந்த யோகம் அழியாமல் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இறந்து போகின்றவர்களுக்காக வருந்தக்கூடாது என்பதற்கான காரணத்தை எடுத்துரைக்கும் போது அவர் கூறுகிறார்,
தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்தி தீரஸ்தத்ர நமுஹ்யதி.
எவ்விதமாக ஜீவாத்மாவின் இந்த உடலில் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் ஆகிய நிலைகள் உண்டாகின்றனவோ அவ்விதமாகவே வெவ்வேறு உடல்கள் அடையப்படுவதை பற்றியெல்லாம் தீர புருஷர்கள் மோகம் கொள்வது கிடையாது. எப்போதோ நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இளமை பருவத்தை அடைந்தீர்கள், அத்துடன் நீங்கள் இறந்து போய்விடவில்லையே, மறுபடியும் முதுமையை அடைகிறீர்கள். ஆனால் இருப்பது என்னவோ அதே நீங்கள்தான். இதே போன்றுதான் புதிய உடலை அடைவதிலும் கொஞ்சம் கூட இடைவெளி ஒன்றும் இருப்பதில்லை. உடல்களின் பரிமாற்றம் என்ற இந்த உருமாற்றம் மாற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறைவன் என்ற உண்மை பொருள் கிடைக்கும் வரை தொடர்கிறது.
மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யா தாம் ஸ்திதி க்ஷஸ்வ பாரத.
குந்தியின் மைந்தனே, சுகம் துக்கம் குளிர்ச்சி வெப்பம் ஆகியவற்றை உணரச் செய்கின்ற புலன்கள் மற்றும் புலன் இன்ப விஷயங்களின் சேர்க்கை நிரந்தரமற்றவை, கணப்பொழுதில் அழியக்கூடியவை. ஆகவே பரதவம்சத்தில் உதித்தவனே அர்ஜுனா, நீ இவற்றையெல்லாம் தியாகம் செய். அர்ஜுனன், புலன்கள் மற்றும் புலன் இன்ப விஷயங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையால் அனுபவிக்கப்படுகின்ற உலகியல் சுகத்தை எண்ணியே மிகவும் கலங்கிக் கொண்டிருந்தான். குலதர்மம், குலகுரு வழிபாடு முதலானவை அனைத்துமே புலன் இன்பங்களின் மீதுள்ள பற்று உணர்விற்குள் அடங்கியவைதான். அவை கணப்பொழுதிற்கானவை, பொய்யானவை, அழியக்கூடியவை. புலனின்ப விஷயங்களின் சேர்க்கை எப்போதுமே கிடைத்து கொண்டிருக்கப் போவதில்லை. மேலும் அவற்றை அனுபவிப்பதற்கு எப்போதுமே புலன்களுக்கு வலிமையும் இருக்கப் போவதில்லை. ஆகவே அர்ஜுனா, நீ இவற்றை தியாகம் செய்துவிடு, இவற்றை தாங்கிக் கொள். ஏன்?
இது என்ன இமயமலையில் நடைபெறுகின்ற சண்டையா என்ன? அங்கே போய் நின்று கொண்டு அர்ஜுனன் குளிரை தாங்கிக் கொள்வதற்கு, அல்லது இது ஏதேனும் ஒரு பாலைவனத்தில் நடைபெறுகின்ற போரா என்ன? அங்கே போய் அர்ஜுனன் வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக. எல்லோரும் குறிப்பிடுகின்ற வெளியில் உள்ள குருக்ஷேத்திரமோ சமமான சீதோஷ நிலை கொண்ட இடமாகும். மொத்தம் 18 நாட்களுக்குத்தான் போரும் நடைபெற்றது. இத்தனை குறுகிய நாட்களுக்குள் எத்தனை முறை குளிர்காலமும் கோடைகாலமும் கடந்துவிட்டது! உண்மையில் குளிர், வெப்பம், துக்கம், சுகம், மானம், அவமானம் ஆகியவற்றையெல்லாம் பொறுத்து கொள்வது என்பது யோகியை சார்ந்துள்ள விஷயமாகும். இது இதய தேசத்தில் நடைபெறும் மோதலையே வெளிப்படுத்துகின்ற சித்திரமாகும். வெளியில் நடைபெறுகின்ற யுத்தத்தை பற்றியெல்லாம் கீதை கூறவில்லை. இது க்ஷேத்திரம் க்ஷேத்திரங்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற மோதலாகும். இதில் அசுரகுணங்கள் அனைத்தையும் முழுவதுமாக அழித்து பரமாத்மாவில் நிலை பெற்று தந்த பிறகு தெய்வீக குணங்களும் அமைதியடைந்து விடுகின்றன. எப்பொழுது நுகர்ச்சி ஆசைகள் என்பதே இல்லை என்று ஆகிவிடுகிறதோ, ஒருமுகப்பட்ட எண்ண ஓட்டங்கள் எவற்றின் மீது தாக்குதல் தொடுக்கும்? ஆகவே பூரணத்துவ நிலையானது அடையப்பட்டதுடன் அவைகளும் அமைதியடைந்து விடுகின்றன. இதற்கு முன்பு அல்ல, கீதை அக உலகில் நடைபெறும் போரின் வர்ணனையாகும். இந்த தியாகத்தினால் என்ன கிடைக்கும்? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
யம் ஹி நவ்யதயந்தே தே புருஷம் புருஷர்ஷவ சமதுக்க சுகம் தீரம் சோம்ரிதத்வாய கல்பதே.
ஏனெனில் புருஷர்களில் சிறந்தவனே துக்கம் சுகம் ஆகியவற்றை சமமாக ஏற்றுக்கொள்கின்ற எந்த ஒரு தீர புருஷரை புலன்கள் மற்றும் புலன் விஷயங்கள் ஆகியவற்றின் சேர்க்கை எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாததோ, அத்தகையவர் மரணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட அமிர்த தத்துவத்தை அடைகின்ற தகுதியை பெற்றுவிடுகிறார். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் அடைய முடிகின்ற அமிர்தம் என்ற ஒன்றை பற்றி குறிப்பிடுகிறார். அர்ஜுனன் இந்த யுத்தத்தின் விளைவாக சொர்க்கம் கிடைக்கும் அல்லது பூமி கிடைக்கும் என்று நினைத்திருந்தான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ சொர்க்கமும் கிடைக்காது, பூமியும் கிடைக்காது, மாறாக அமிர்தம் கிடைக்கும் என்கிறார். அந்த அமிர்தம் என்றால் என்ன?
நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சத உபயோரபி த்ருஷ்டோந்த த்வனயோஸ்தத்வதர்ஷிபி.
அர்ஜுனா, உண்மையற்ற பொருளுக்கு நிலைத்தன்மை கிடையாது, அது இல்லவே இல்லை, அதை நிலை நிறுத்தி வைக்கவும் முடியாது. மேலும் உண்மைக்கோ மூன்று காலங்களிலும் குறைவொன்றும் இல்லை, அதை அழிக்கவே முடியாது. அர்ஜுனன், பகவானாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்களா என்று கேட்டான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், நான் தான் கூறுகிறேன் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னை போன்றே தத்துவ தரிசிகள் பலராலும் காணப்பட்டும் உள்ளது என்று கூறுகிறார். தத்துவ தரிசிகள் மூலமாக ஏற்கனவே காணப்பட்ட உண்மையைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் எடுத்துரைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரு தத்துவ தரிசி மகா புருஷராவார். பரம தத்துவமாகிய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அவரிலேயே நிலை பெற்று விடுகின்றவரே தத்துவதரிசி எனப்படுகிறார். உண்மை
மற்றும் உண்மையற்றது என்பவை யாவை? இது பற்றி கூறுகிறார்.
அவிநாஷித்து தத்வித்தி யேன சர்வமிதம் ததம் விநாஷமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி.
எவருள் இந்த ஒட்டுமொத்த உலகமும் விரிவுற்றுள்ளதோ அவரே அழிவற்றவராவார். இந்த அழிவற்றதை அழிக்கும் சாமர்த்தியம் எவருக்கும் கிடையாது. இந்த அழிவற்றது, அதாவது அமிர்தம் என்றால் என்ன?
அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ ப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வபாரத.
அழிவற்ற இந்த ஆத்மா உரைகின்ற எல்லா உடல்களுமே அழியக்கூடியவை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பரத வம்சத்தில் உதித்தவனே அர்ஜுனா, நீ யுத்தம் செய். ஆன்மாவே அமிர்தம் எனப்படுகிறது. ஆன்மாவே அழிவற்றதாகும். மூன்று காலங்களிலும் அதற்கு அழிவே இல்லை. ஆன்மாவே சத், அதாவது உண்மையானது. இந்த உடல் அழியக்கூடியது, அதுவே அசத், அதாவது உண்மையற்றது எனப்படும். அதற்கு மூன்று காலங்களிலுமே நிலைத்தன்மை என்பது இல்லை. இந்த உடல் அழியக்கூடியது, எனவே நீ யுத்தம் செய். அர்ஜுனன் கௌரவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக இடப்பட்ட கட்டளை போல தெரியவில்லை. பாண்டவர்களுடைய பக்கத்திலும் உடல் தரித்தவர்கள்தானே நின்று கொண்டிருந்தனர். அந்த பாண்டவர்களுடைய உடல்கள் மட்டும் அழிவற்றவையா என்ன? உடல் அழியக்கூடியது என்பது உண்மையானால் ஸ்ரீகிருஷ்ணர் யாரை காப்பாற்றுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்? இங்கே அர்ஜுனன் யாரோ ஒரு உடல் தரித்தவனா? உண்மையற்றதாகிய இந்த உடல், அதாவது எதற்கு நிலைத்தன்மை என்பதே கிடையாதோ, எதனை நிலைநிறுத்தி வைக்கவும் முடியாதோ, அத்தகையதொரு உடலை காப்பாற்றுவதற்காகவா ஸ்ரீகிருஷ்ணர் நின்று கொண்டிருக்கிறார்? அப்படியென்றால் அவரும் கூட விவேகமற்றவர், மூடர் என்றாகிவிடுமே. இனிவரும் பகுதியில் ஸ்ரீகிருஷ்ணர் தாமே முன்னின்று எவன் ஒருவன் வெறுமனே இந்த உடலுக்காகவே ஜீரணிக்கப்படுகிறானோ உழைக்கிறானோ அவனே விவேகமற்றவனும் மூட புத்தி உடையவனும் ஆவான் என்று கூறி அருள்கிறார். அத்தகைய பாவி மனிதன் வீணாகவே வாழ்கிறான் என்கிறார். முடிவாக, இந்த அர்ஜுனன் என்பவன் யார்? உண்மையில் அனுராகமே அர்ஜுனன் ஆவான். அனுராகிக்காக இஷ்ட தெய்வம் எப்போதும் அவனுடன் ஒன்று கலந்து சாரதியின் நிலையை ஏற்று கூடவே இருக்கிறது. நெருங்கிய நண்பனாக இருந்து கொண்டு அவனுக்கு வழிகாட்டியபடியே அழைத்து செல்கிறது. நீங்கள் இந்த உடல் அன்று. உடல் என்பது வெறும் வெளி உறை மட்டும்தான், வெறும் தங்கும் அறை மட்டும்தான். அதில் தங்கி இருப்பதோ அனுராகம் நிரம்பிய ஆன்மாவாகும். உலகியல் சார்ந்த யுத்தம் வெட்டு குத்துகளால் மட்டுமே இந்த உடல்களுக்கு ஒரு முடிவை கொடுத்துவிட முடியாது. இந்த உடல் அழிந்து போனால் ஆன்மாவானது மற்றொரு உடலை ஏற்றுக்கொள்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எவ்விதமாக குழந்தை பருவத்தில் இருந்து இளமையும் பின்பு முதுமையும் உண்டாகிறதோ அவ்விதமாகவே உடலுக்கு முடிவும் ஏற்படுகிறது. உடல் வெட்டி வீழ்த்தப்பட்டுவிட்டால் ஜீவாத்மாவானது வேறொரு புதிய உடலை மாற்றிக்கொள்கிறது என்று ஏற்கனவே கூறியுள்ளார். இந்த உடல் சம்ஸ்காரங்களை சார்ந்திருக்கிறது. இந்த சம்ஸ்காரங்களோ மனத்தை சார்ந்திருக்கின்றன. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. மனமே ஒருவனுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாகும். மனமானது எல்லா வகையிலும் முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டு அசைவற்ற உறுதிப்பாட்டுடன் நிறுத்தப்படுதல் மற்றும் கடைசி சம்ஸ்காரத்தின் அழிவு ஆகிய இரண்டுமே ஒரே செயலாகும். சம்ஸ்காரங்களின் பிடியில் இருந்து மொத்தமாக விடுபடுதலே உடல்களின் முடிவு எனப்படும். இந்த சம்ஸ்காரங்களை முறிப்பதற்கு நீங்கள் இறை ஆராதனையில் ஈடுபட வேண்டியிருக்கும். இதையே ஸ்ரீகிருஷ்ணர் கர்மம் அல்லது நிஷ்காம கர்மம் என்று குறிப்பிடுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் அர்ஜுனனை யுத்தம் செய்யுமாறு தூண்டுணர்த்துகிறார். ஆனால் கீதையின் ஒரு ஸ்லோகம் கூட உலகியல் யுத்தம் அல்லது வெட்டு குத்து ஆகியவற்றை ஆதரிக்கவில்லை. இந்த யுத்தம் ஒருமுகப்பட்ட முரண்பட்ட எண்ண ஓட்டங்களுக்கு இடையில் நடைபெறுவதாகும், அக உலகில் நிகழ்வதாகும்.
யஏனம் வேத்தி ஹந்தாரம் யஶ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹந்யதே.
எவர் இந்த ஆத்மாவை கொள்பவராக கருதுகிறாரோ, எவர் இந்த ஆத்மாவை கொல்லப்பட்டதாக கருதுகிறாரோ, அவர்கள் இருவருமே ஆத்மாவை அறியவில்லை. ஏனெனில் இந்த ஆத்மா கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. மறுபடியும் இதையே வலியுறுத்தும் விதமாக
ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவான பூய அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹந்யதே ஹந்யமானே ஷரீரே.
இந்த ஆத்மா எந்த காலத்திலும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஏனெனில் இது ஆடையைப் போல உடலை மட்டுமே மாற்றிக்கொள்கிறது. இது ஆன்மாவாக இருந்து கொண்டு வேறு ஏதோ ஒன்றாக ஆகப்போவதில்லை. ஏனெனில் இது பிறப்பற்றது, என்றும் உள்ளது, என்றும் நிலையானது, மாறாதது, பழமையானது. நீங்கள் எல்லோருமே ஆத்மாவின் உபாசகர்கள். ஒருவேளை நீங்கள் ஆன்மீக பாதையை அறிந்திருக்கவில்லை என்றால் உங்களிடம் என்றும் நிலையானது, மாறாதது என்ற பெயரில் ஒரு பொருளும் கிடையாது.
வேதாவினாசினம் நித்யம் யஏனமஜமவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம்.
அழியும் தன்மையுடைய உடலையே ரதமாக்கி பிரம்மம் என்னும் லட்சியத்தின் மீது தப்பாமல் குறிவைக்கும் ஆற்றல் படைத்த குந்தியின் புத்திரனே அர்ஜுனா, எவனொருவன் இந்த ஆத்மாவை அழிவற்றதாகவும் என்றும் உள்ளதாகவும் பிறப்பற்றதாகவும் புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதாகவும் அறிந்து கொள்கிறானோ அவன் எவ்வாறு மற்றவரை கொள்வதற்கு தூண்டுவான், எவ்வாறு மற்றவரை கொள்வான்? ஆகவே இந்த உடலை எண்ணி துயரப்படக்கூடாது. இதையே ஒரு உதாரணம் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்.
வாசாசி ஜீர்ணானி யதா விஹாய நவானி க்ருஹ்ணாதி நரோ பராணி த ததா ஶரீராணி விஹாய ஜீர்ணா ஞன்யானி சய்யாதி நவானி தேஹி.
எவ்வாறு மனிதர் பழையதாகி போன ஆடைகளை துறந்துவிட்டு புதிய ஆடைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போன்றுதான் இந்த ஜீவாத்மாவும் பழையதாகி போன உடல்களை துறந்துவிட்டு வேறொரு புதிய உடல்களை ஏற்றுக்கொள்கிறது. பழுதடைந்து போன பிறகுதான் புதிய உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பச்சிலம் குழந்தைகள் இறந்து போகின்றனவே, ஏன்?
அந்த உடல் இன்னும் நன்றாக விரிந்தும் மலர்ந்தும் இருக்க வேண்டும் தானே?
உண்மையில் இந்த உடலானது சம்ஸ்காரங்களையே, அதாவது வினைகளையே ஆதாரமாக கொண்டுள்ளது. எப்பொழுது வினைகள் செயலற்று முடிந்து விடுகிறதோ அப்பொழுதே இந்த உடலும் விழுந்து விடுகிறது. ஒருவேளை சம்ஸ்காரம், அதாவது வினைகள் 2 நாட்களுக்கு மட்டுமே என்று இருந்தால் அதற்கு அடுத்த நாளே இந்த உடலானது பழுதடைந்து செயலிழந்து போய்விடுகிறது. இதற்கு பிறகு மனிதனால் ஒரு மூச்சை கூட அதிகமாக எடுத்து வாழ முடியாது. சம்ஸ்காரமே, அதாவது வினைகளே உடல் எனப்படுகிறது. ஆத்மாவானது சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றவாறு புதிய உடலை பெற்றுக்கொள்கிறது. இந்த மனிதன் நிச்சயமாகவே சங்கல்பமயமானவன். இவ்வுலகில் மனிதன் எத்தகைய நிச்சயம் உடையவனாக இருக்கிறானோ அவ்வாறே இறந்து போன பிறகும் இருக்கிறான். தன்னுடைய சங்கல்பத்தால் உருவாக்கிக் கொண்ட உடல்களில் அவன் மீண்டும் பிறக்கிறான். இந்த முறையில் மரணம் என்பது உடல்களை மாற்றிக்கொள்வது மட்டுமே ஆகும். ஆத்மா ஒருபோதும் இறப்பதில்லை.
மறுபடியும் அதனுடைய பிறப்பற்ற தன்மை, அதாவது அமரத்துவம், இதனை வலியுறுத்தி கூறும் வகையில்
நைனம் சிந்தந்தி சஸ்த்ராணி நைனம் தஹதி பாவகஹ நசைனம் க்லேதயந்த்யாபோ நசோஷயதி மாருதஹ.
அர்ஜுனா, இந்த ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பினால் இதனை எரிக்கவும் முடியாது, நீரினால் இதனை நனைக்கவும் முடியாது, காற்றினால் இதனை உலர்த்தவும் முடியாது.
அச்சேத்யோயமதாயோயம் அக்லேத்யோஷோஷைவச நித்ய சர்வகதஸ்தாணு அச்சலோயம் சனாதன.
இந்த ஆத்மா துளைக்க முடியாதது, எரிக்க இயலாதது, நனைக்கவும் முடியாதது. ஆகாயம் இதனை தன்னில் மறைக்கவும் முடியாது. இந்த ஆத்மாவானது சந்தேகமற வதைக்க முடியாததும், எங்கும் விரிந்தும் பரந்தும் உள்ளதும், அசைவற்றதும், உறுதியானதும், என்றும் நிலையானதும், மாறாததும், அனாதியானதும் ஆகும். அர்ஜுனன், குலதர்மமே என்றும் நிலையானது, மாறாதது, அனாதியானது என்கிறான். இது போன்ற போரினால் என்றும் நிலையான மாறாத குல தர்மம் அழிந்து போய்விடும் என்றான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இதனை வெறும் அஞ்ஞானம் என்றதுடன் ஆத்மாவே என்றும் அனாதியானதும் நிலையானதும் மாறாததும் ஆகும் என்று கூறினார்.
தாங்கள் யார்? என்றும் நிலையான மாறாத சனாதன தர்மத்தின் வழி நடப்பவர்கள். என்றும் நிலையானதும் மாறாததும் எது?
ஆத்மாவே.
ஒருவேளை நீங்கள் ஆன்மா வரையிலான தூரத்தை கடக்கச் செய்கின்ற சிறப்பு வாய்ந்த ஆன்மீக சாதனை விதிமுறைகளை பற்றி அறியாதவர்களாக இருந்தால், நீங்கள் அந்த என்றும் நிலையான தர்மத்தை பற்றி ஒன்றும் அறியாதவர் ஆவீர். அதனால் ஏற்பட்ட தீய விளைவுகளைத்தான் மதவாதங்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு தர்மத்தின் பாதையில் பயந்து நடப்பவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நாம் தர்மத்தை சரணடைவதற்கான காரணம் என்ன? ஏனெனில் நாம் மரணத்தின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள், இறந்து கொண்டும் பிறந்து கொண்டும் இருப்பவர்கள். தர்மமோ மிகவும் வலிமையானதொரு ஆதாரமாகும். எனவே நாம் அதனை சரணடைந்தால் அமரத்துவ நிலையை பெற்றுவிடுவோம். ஆனால் நாமோ யாரேனும் வெட்டினால் இறந்து போவோம். இந்த தர்மமானது வெறுமனே தொடுவதாலும் உண்பதாலும் அழிந்து போகும் என்றால் அது எப்படி நம்மை காப்பாற்றப் போகிறது? தர்மம் உங்களை காக்கும் வல்லமை படைத்தது, உங்களை விடவும் பலம் பொருந்தியது. இவ்வாறு இருக்க, நீங்கள் வாள்கொண்டு வெட்டப்பட்டால்தான் இறந்து போவீர்கள். ஆனால் உங்களுடைய தர்மமோ தொட்ட மாத்திரத்திலேயே அழிந்து விட்டதே. எந்த மாதிரியான தர்மம் உங்களுடையது? தீய நெறிமுறைகள்தான் அழிந்து போகுமே தவிர சனாதன தர்மமோ ஒருபோதும் அழியாது. இன்றும் நிலையான சனாதன தர்மம் என்பது ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் ஈரப்படுத்த முடியாது என்ற அளவிற்கு வலிமை பொருந்திய ஒன்றாகும். இவ்வாறு இருக்க, உண்பதும் அருந்துவதும் எல்லாம் வெகு தூரம். ஆனால் உங்களுடைய தர்மமோ தொட்ட மாத்திரத்திலேயே அழிந்துவிட்டதே. எந்த மாதிரியான தர்மம் உங்களுடையது? தீய நெறிமுறைகளைத்தான் அழிந்து போகுமே தவிர சனாதன தர்மமோ ஒருபோதும் அழியாது. என்றும் நிலையான சனாதன தர்மம் என்பது ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் ஈரப்படுத்த முடியாது என்ற அளவிற்கு வலிமை பொருந்திய ஒன்றாகும். இவ்வாறு இருக்க, உண்பதும் அருந்துவதும் எல்லாம் வெகு தூரம். படைப்பில் உண்டான எந்த ஒரு பொருளுமே அதனை தொடக்கூட முடியாது எனும் பொழுது அந்த என்றும் நிலையான சனாதனம் எப்படி அழிந்து போய்விடும்? இத்தகைய ஒரு சில தீய நெறிகள் அர்ஜுனனின் காலத்திலும் கூட இருந்தது. அவனும் அவற்றிற்கு இரையானவன்தான். அவன் நடுநடுங்கி தேம்பியபடியே குல தர்மமே என்றும் நிலையானது என்று புலம்பினான். யுத்தத்தால் என்றும் நிலையான சனாதன தர்மம் அழிந்துவிடும். குல தர்மம் அழிந்து போனால் நாம் எல்லோரும் நீண்டகாலம் வரை நரகத்தில் உழல வேண்டியிருக்கும் என்றெல்லாம் அவன் கூறினான். ஆனால் கிருஷ்ணரோ, உனக்கு இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து உண்டானது என்று கேட்டார். அது ஒரு தீய நெறிமுறை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன், ஆத்மாவே என்றும் நிலையானது மாறாதது என்றும் எடுத்துரைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆன்மீக பாதையை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால், சனாதன தர்மத்தில் இதுவரையில் உங்களுக்கு நுழைவு கிடைக்கவில்லை என்பதே தெளிவாகிறது.
இந்த ஆத்மாவானது எல்லோருடைய அகத்திலும் நிறைந்துள்ளது எனும்போது அதை எப்படி தேடி அடைய வேண்டும்? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
அவ்யக்தோயமசிந்தோயம் அவிகாரியோயமுச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி.
இந்த ஆன்மா புலன்களால் அறியப்பட முடியாதது. எதுவரைக்கும் புலன்களும் புலன் விஷய சேர்க்கையும் உள்ளதோ அதுவரை ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது. இது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. எதுவரை சித்தமும் அந்த சித்தத்தில் இருந்து எழுகின்ற எண்ண அலைகளும் இருக்கின்றனவோ அதுவரைக்கும் இந்த ஆன்மா நம்முடைய தரிசனத்திற்கோ உபயோகத்திற்கோ அல்லது நாம் அதில் பிரவேசிப்பதற்கோ நுழைவு பெறுவதற்கோ இயலாது. எனவே நீங்கள் முதலில் சித்தத்தை கட்டுப்படுத்துங்கள்.
ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையற்ற பொருளுக்கு நிலைத்தன்மை இல்லை, உண்மை பொருளுக்கோ மூன்று காலங்களிலும் குறை ஒன்றுமில்லை. இந்த சத் எனப்படுவதே ஆன்மா. ஆன்மாவே மாற்றமில்லாதது, என்றும் நிலையானது, மாறாதது, புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது என்று கூறியுள்ளார். தத்துவதரிசிகள் இந்த ஆன்மாவை இத்தகைய குணதர்மங்களுடன் கூடிய ஒன்றாக கண்டுள்ளனர். 10 மொழிகளை கற்று அறிந்த மொழி வல்லுனர்களோ பணம் படைத்த செல்வந்தர்களோ காணவில்லை. மாறாக தத்துவ தரிசிகள் மட்டுமே கண்டுள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணர் இனிவரும் பகுதியில் பரமாத்மா ஒருவரே அந்த தத்துவம் என்று கூறுகிறார். மனமானது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு விடுகின்ற காலத்தில்தான் சாதகன் அவரை தரிசனம் செய்கிறான் மற்றும் அவருள் நுழையவும் செய்கிறான். சாதனையின் இறுதி காலத்தில்தான் பகவான் கிடைக்கிறார். அடுத்த கணமே அவன் தன்னுடைய ஆன்மாவையே அனைத்து தெய்வீகமான குணதர்மங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக காண்கிறான். இந்த ஆன்மாவே உண்மையானது, என்றென்றும் நிலையானது, மாறாதது, முழுமையானது என்றும் காண்கிறான். இந்த ஆன்மா சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இது விகாரங்கள் அற்றது, அதாவது மாறுதல்கள் அற்றது என்று சொல்லப்படுகிறது. எனவே அர்ஜுனா, ஆன்மாவை இவ்வாறு அறிந்து கொண்டு நீ வருந்துவது தகுதியானது அல்ல. இப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாதாரணமான விவாதம் மூலமாக புரிய வைக்கிறார்.
அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வாமன்யசே மிருதம் ததாபி த்வம் மஹாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி.
ஒருவேளை நீ இந்த ஆன்மாவை பிறப்பதாகவும் இறப்பதாகவும் கருதினாலும் கூட நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில்
ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யேர்த்தே நத்வம் சோசிதுமர்ஹசி.
அவ்வாறு ஏற்றுக்கொண்டாலும் கூட பிறப்பவர்கள் அனைவரும் இறப்பதும், இறப்பவர்கள் அனைவரும் மீண்டும் பிறப்பதும் உறுதி என்பதும் தெளிவாகிறது. இதை அறிந்த நீ தீர்மானிக்க முடியாத இந்த விஷயத்தை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. எதற்கு மாற்று சிகிச்சை என்பது இல்லையோ அதை எண்ணி வருந்திக் கொண்டிருப்பது இன்னும் ஒரு துக்கத்தை வரவேற்பதற்கு ஒப்பானதாகும்.
அவ்யக்தாதீனி பூதானி வ்யக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா.
அர்ஜுனா, மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களுமே பிறப்பதற்கு முன்பும் இறந்ததற்கு பின்பும் உடலற்றவைகளாகவே இருக்கின்றன. பிறப்பிற்கு முன்பும்
இறந்த பிறகும் அவை புலன்களுக்கு புலப்படாத நிலையில்தான் உள்ளன. பிறப்பு இறப்பிற்கு இடையில்தான் உடல் தரித்தவைகளாக தென்படுகின்றன. எனவே இந்த மாற்றங்களை பற்றி வீணாக ஏன் எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? இந்த ஆத்மாவை எவர் காண்கிறார்? இது பற்றி கூறுகிறார்.
ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனம் அன்யஶ்ருணோதி ஶ்ருத்வாப்யேனம் வேதந சைவ கஷ்சித்.
இதற்கு முன்பு ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஆத்மாவை தத்துவ தரிசிகள் கண்டுள்ளனர் என்று கூறியிருந்தார். இப்பொழுது தத்துவ தரிசனத்தின் அரிய தன்மையை விளக்கும் வகையில் மிகவும் அரிதாக யாரேனும் ஒரு சில மகா புருஷர்கள்தான் இந்த ஆத்மாவை வியப்பிற்கு உரிய ஒன்றாக பார்க்கிறார்கள். வேறு ஏதேனும் ஒரு மகா புருஷர்தான் இதனுடைய தத்துவத்தை கூறுகிறார். இன்னும் யாரேனும் ஒரு அரிதான ஆன்மீக சாதகரோ இதனை வியப்பிற்கு உரிய முறையில் கேட்கிறார். அனைவரும் கேட்பதில்லை. ஏனெனில் இது ஆன்மீக சாதனையில் ஈடுபடுகின்ற தகுதியுடைய அதிகாரிகளுக்கு மட்டுமே ஆகும். அர்ஜுனா, இன்னும் ஒரு சிலரோ கேட்டாலும் கூட இந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் ஆன்மீக சாதனை முழுமை பெறுவதில்லை. நீங்கள் வேண்டுமானால் லட்சம் முறை இந்த ஞானத்தை பற்றி கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தலைமுடியை பீத்து கொண்டு வேண்டுமானால் இதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். வாயை பிளந்து கொண்டு இதனை அறியும் விருப்பத்துடன் இருந்து பாருங்கள். ஆனால் மோகம் மிகவும் வலியது. சிறிது நேரம் கழிந்த உடனேயே நீங்கள் உங்களுடைய உலகியல் விவகாரங்களில் மூழ்கி போய்விடுவீர்கள். இறுதியாக ஸ்ரீகிருஷ்ணர் நிர்ணயித்து கூறுவதாவது,
தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி.
அர்ஜுனா, இந்த ஆன்மா எல்லோருடைய உடலிலும் ஒருபோதும் கொல்லப்பட முடியாததாக, வெட்டப்பட முடியாததாக இருக்கிறது. எனவே மனிதர் உட்பட ஒட்டுமொத்த உயிரினங்கள் அனைத்திற்காகவும் நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆன்மாவே என்றும் நிலையானது, மாறாதது என்னும் இந்த உண்மையை நிரூபித்து அதனுடைய சர்வ வல்லமையை வர்ணனை செய்வதுடன் கேள்வி நிறைவடைகிறது. இதை எவ்வாறு அடைவது என்ற புதியதொரு கேள்வி எழுகிறது. கீதை முழுவதிலும் இதனை அடைய இரு வழிகள் மட்டுமே உள்ளன. நிஷ்காம கர்மயோகம், ஞான யோகம். இந்த இரண்டு வழிகளிலும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்னவோ ஒன்றுதான். இந்த முறைகளை கடைபிடிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தியவாறே யோகீஸ்வரரான ஸ்ரீகிருஷ்ணர் ஞான யோகத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறார்.
ஸ்வதர்மமபி சாவேக்ஷ ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத்தி யுத்தாஶ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே.
அர்ஜுனா, சுயதர்மம் என்ற முறையில் பார்த்தாலும் கூட நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தர்மத்துடன் கூடிய யுத்தத்தை விட வேறெந்த மேலான நன்மையை தருகின்ற வழியும் சத்திரியனுக்கு இல்லை. இதுவரைக்கும் ஆன்மாவே என்றும் உள்ளதாகிய சனாதன தர்மம், அது ஒன்று மட்டுமே தர்மமாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அடுத்ததாக, இந்த சுயதர்மம் என்றால் என்ன? ஆன்மா ஒன்று மட்டும்தானே தர்மம் என்பது? அது அசையாத நிலைப்பாடும் உறுதிப்பாடும் உடையது எனும்போது, இந்த தர்மத்தை அனுசரிப்பது என்றால் என்ன? உண்மையில் ஆன்மீக பாதையில் முன்னேறிச் செல்வதற்கான திறமை ஒவ்வொரு தனி மனிதரிடமும் வேறுபடுகிறது. சுபாவத்தில் இருந்து தோன்றிய இந்த திறமையே சுயதர்மம் என்கிறோம். இந்த ஆன்மீக பாதையில் செல்கின்ற சாதகர்களை மகா புருஷர்கள் அவரவர்களுக்கு உள்ள சுபாவ இயல்புக்கு ஏற்ப நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளனர். அவை முறையே சூத்ரர், வைசியர், சத்திரியர் மற்றும் பிராமணர் என கூறப்படுகிறது. ஆன்மீக சாதனையின் ஆரம்ப நிலையில் எல்லா சாதகர்களுமே சூத்திரர், அதாவது குறைவான ஞானம் உடையவர் எனப்படுகிறார்கள். மணிக்கணக்கில் தியானத்தில் அமர்ந்திருந்தும் அவனால் 10 நிமிடங்களுக்கு கூட தான் விரும்பியது போல் மனம் ஒன்றி தியானத்தில் ஈடுபட முடிவதில்லை. அவனால் இயற்கையின் மாயாஜாலத்தை வெட்டி எறிய முடிவதில்லை. இந்நிலையில் மகாபுருஷரின் சேவையின் மூலமாக அவனுடைய சுபாவத்தில் நற்குணங்கள் வர ஆரம்பிக்கின்றன. பின்பு அவன் வைசிய பிரிவைச் சேர்ந்த சாதகனாக உயர்கிறான். ஆன்மீக செல்வமே நிலையான செல்வமாகும். அதனை அவன் சிறிது சிறிதாக சேகரிக்க தொடங்குகிறான். பின்பு கோபாலன், அதாவது புலன்களை பாதுகாப்பதில் தேர்ச்சி பெறுகிறான். காமம், குரோதம் முதலியவற்றால் புலன்களுக்கு தீங்கு விளைகிறது. அதேபோன்று விவேகம், வைராக்கியம் ஆகியவற்றால் அவை பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் இயற்கையை ஆணிவேருடன் அழிக்கின்ற திறமை அவனிடம் இருப்பதில்லை. படிப்படியாக மேன்மையடைந்து கொண்டே சென்று சாதகனுடைய உள்மனதில் 3 குணங்களையும் வெட்டி வீழ்த்துகின்ற திறமை, அதாவது சத்திரியத்துவம் வந்துவிடுகிறது. இதே நிலையில் இயற்கையையும் அதனால் ஏற்படும் விகாரங்களையும் அழிக்கின்ற திறமை அவனுள் வந்துவிடுகிறது. ஆகையால் யுத்தம் இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. படிப்படியாக சாதனை செய்து கொண்டே சென்று சாதகன் பிராமணத்துவ பிரிவுக்கு உயர்ந்து விடுகிறான். இந்த சமயத்தில்தான் அவனுள் மனக்கட்டுப்பாடும் புலனடக்கமும் இறை சிந்தனையும் தங்குதடையில்லாமல் நடைபெறுகிறது. ஆன்மீக சிந்தனை, எளிமை, ஆன்மீக அனுபவம், ஞானம் முதலான லட்சணங்கள் இந்த சாதகனுக்குள் இயல்பாகவே பெருக்கெடுக்கின்றன. இவற்றை கடைபிடித்துக் கொண்டே சென்று படிப்படியாக அவன் பிரம்மத்திற்குள் நுழைவு பெற்று விடுகிறான். இவ்விடத்தில் அவன் பிராமணன் என்ற நிலையையும் கடந்து விடுகிறான். இறுதியில் அவன் பிராமணனாகவும் இருப்பதில்லை. விதேக நாட்டின் அரசனான ஜனகருடைய சபையில் மகரிஷி யாக்யவல்கியரானவர், சாக்ராயனர், உசஸ்தி, கஹோல், ஆருணி, உத்தாலகர் மற்றும் கார்கி ஆகியோர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தவாறே கூறியதாவது, ஆத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரத்தை முழுமையாக பெற்று பயனடைபவரே பிராமணர் ஆவார். இந்த ஆத்மாவே இக உலகம், பர உலகம் மற்றும் மனிதர் உள்பட அனைத்து உயிரினங்களின் அகத்தில் இருந்து கொண்டு இயக்குவிக்கிறது. சூரியன், சந்திரன், நிலம், நீர், வாயு, நெருப்பு, நட்சத்திர மண்டலம், வெளிமண்டலம், ஆகாயம் மற்றும் ஒவ்வொரு நாழிகையும் இந்த ஆத்மாவின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கின்றன. இந்த உன்னுடைய ஆத்மாவானது அந்தரியாமியாக விளங்கும் அமிர்தமாகும். ஆத்மா ஒன்றே அழியாதது. அதைத் தவிர மற்றவையெல்லாம் அழியக்கூடியவையே ஆகும். எவன் ஒருவன் இந்த அழிவற்ற ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல் யாகம் செய்கிறானோ, தவம் செய்கிறானோ, அல்லது 1000 வருடங்கள் வரைக்கும் கூட
வேள்வியில் ஈடுபடுகிறானோ அவ்வாறான அவனுடைய இந்த எல்லா கர்மங்களுமே அழியக்கூடியவைகள்தான். மேலும் எவனொருவன் இந்த அழிவற்ற ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாமல் இவ்வுலகிலிருந்து மரணமடைந்து செல்கிறானோ அவனே பரிதாபத்துக்கு உரியவனும் கருமியும் ஆவான். எவன் ஒருவன் இந்த அழிவற்ற ஆன்மாவை அறிந்து கொண்டு இவ்வுலகிலிருந்து மரணமடைந்து செல்கிறானோ அவனே பிராமணனாவான். அர்ஜுனன் சத்திரிய பிரிவைச் சேர்ந்த சாதகனாவான். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனா, சத்திரிய பிரிவைச் சேர்ந்த சாதகனுக்கு யுத்தத்தை தவிர வேறெந்த நன்மை பயக்க வல்ல வழியும் கிடையாது என்று கூறினார். இங்கே சத்திரியன் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது. பெரும்பாலோர் இதற்கு சமுதாயத்தில் நிலவி வருகின்ற பிறப்பை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர ஜாதிகளையே குறிப்பிடுவதாக பொருள் கொள்கின்றனர். இவற்றையே நான்கு வர்ணங்கள் என்றும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் உண்மை அதுவல்ல. கீதையின் ஆசிரியர் தாமே முன்னின்று சத்திரியன் யார், வர்ணம் என்றால் என்ன என்பதையெல்லாம் விளக்கி அருள்கிறார். இங்கே அவர் வெறுமனே சத்திரியன் என்ற பெயரை மட்டுமே குறிப்பிடுகிறார். மேலும் 18 அத்தியாயம் வரைக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறார். உண்மையில் இந்த வர்ணம் என்றால் என்ன, இவற்றில் எவ்வாறு மாற்றங்கள் உண்டாகின்றன என்பதையெல்லாம் அவரே விளக்குகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் என்கிறார். அதாவது நான்கு வர்ணங்களை நானே உருவாக்கினேன் என்கிறார். அவ்வாறென்றால் அவர் மனிதர்களை பிரித்தாடினாரா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் இதற்கு இல்லை என்று பதில் கூறும் விதமாக குண கர்ம விபாகச, அதாவது குணங்களை அடிப்படையாக கொண்டு கர்மத்தையே நான்கு பிரிவுகளாக ஒழுங்குபடுத்தியுள்ளேன் என்கிறார். இனி அவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள கர்மம் என்றால் என்ன என்று பார்ப்போம். குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவை. ஆன்மீக சாதனையின் சரியான செயல்முறையின் மூலமாக தாமசீகத்திலிருந்து ராஜசீகம் மற்றும் ராஜசீகத்திலிருந்து சாத்வீகம் என்று குணங்களுக்குள் நுழைவு கிடைத்துக்கொண்டே செல்கிறது. கடைசியில் பிராமண சுபாவம் வந்து விடுகிறது. அந்த சமயத்தில் பிரம்மத்தில் நுழைவு பெறவல்ல அனைத்து தகுதிகளும் அந்த சாதகனிடம் குடிகொண்டிருக்கும். வர்ணம் தொடர்பான கேள்வியானது இங்கிருந்து ஆரம்பமாகி 18 அத்தியாயத்தில் சென்று நிறைவடைகிறது. ஒருவனுடைய சுபாவத்திலிருந்து உண்டான இந்த தர்மத்தில் முன்னேறி செல்வதற்கான திறன்பாடு எத்தகையதோ, அது ஒருவேளை குணமற்றதாகவோ சூத்திர பிரிவையே சேர்ந்ததாகவோ இருந்தாலும் கூட மேலான நன்மையை தரவல்லதாகும். ஏனெனில் நீங்கள் படிப்படியாக அங்கிருந்துதான் உயர்வடைய முடியும். அதைவிட உயர்ந்த நிலையில் உள்ள சாதனை பிரிவினரை போல் நடிக்கத் தொடங்கினால் சாதகன் சாதனையிலிருந்து நழுவி விடுகிறான். அர்ஜுனன் சத்திரிய பிரிவைச் சேர்ந்த சாதகனாக இருந்தான். எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, உன்னுடைய சுபாவத்தில் அமைந்துள்ள யுத்தத்தில் ஈடுபடுகின்ற திறன்பாட்டை கருத்தில் கொண்டு பார்த்தாலும் கூட நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. இதைவிட மேலான நன்மை பயக்க வல்ல வேறெந்த காரியமும் சத்திரி
யதிருச்சயாச்சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஃ க்ஷத்ரியாஃ பார்த லபந்தே யுத்தமீத்ருஷம்.
அழியும் உடலையே ரதமாக்கி லட்சியத்தை நோக்கி தவறாமல் குறிவைப்பவனே அர்ஜுனா, தானாகவே கிடைத்திருக்கும்
சொர்க்கத்தின் திறந்த வாயிலாகிய இந்த யுத்தத்தை பாக்கியவானாகிய சத்திரியனே அடையப் பெறுகிறான். சத்திரிய பிரிவின் சாதகனிடம் மூன்று குணங்களையும் வெட்டி எறிகின்ற திறமை இருக்கிறது. ஏனெனில் அவனிடம் தெய்வீக செல்வம் முழுமையாக சேகரிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. சுவாசத்தில் சஞ்சாரம் செய்கின்ற திறமை அவனுக்கு உள்ளது. இதுவே சொர்க்கத்தின் திறந்த வாசல் எனப்படுகிறது. சேத்ரன் மற்றும் சேத்ரஞ்யன் ஆகிய இவர்களுக்கு இடையிலான இந்த யுத்தத்தை பாக்கியவானான சத்திரியனே அடையப் பெறுகிறான். ஏனெனில் அவரிடத்தில்தான் போர் புரியத்தக்க வல்லமை இயற்கையாகவே குடிகொண்டிருக்கிறது. உலகத்தில் யுத்தங்கள் என்னவோ நடக்கவே செய்கின்றன. ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று கூடி சண்டையிடுகின்றன. ஒவ்வொரு வகுப்பினரும் மோதிக்கொள்கின்றனர். ஆனால் என்றும் நிரந்தரமான வெற்றி என்பது அவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு கூட கிடைப்பதில்லை. அவைகளெல்லாம் வெறும் பழிக்கு பழி மட்டுமே ஆகும். எவ்வளவு தூரம் ஒருவன் மற்றவனை அடக்கி ஆள்கிறானோ காலப்போக்கில் அவனே அவ்வளவு தூரம் அடங்கி வாழ வேண்டியிருக்கிறது. எதில் புலன்களை வாட்டுகின்ற இந்த துயரம் நீடித்துக் கொண்டே இருக்கிறதோ கடைசியில் உடலே அழிந்து போய்விடுகிறதோ அது எந்த மாதிரியான வெற்றியாகும்? உண்மையான மோதல் என்பது க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்திரங்கிற்கு இடையில் நடைபெறுவதாகும். அதில் மட்டும் ஒருமுறை வெற்றி கிடைத்துவிட்டால் இயற்கை என்றென்றைக்குமாக கட்டுப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகிறது. பரம புருஷராகிய பரமாத்மாவையும் அடைந்துவிடலாம். இது எவ்வாறான வெற்றி என்றால் தோல்வி என்பதே கொண்டிராத வெற்றியாகும்.
அத சேத்வமிமம் தர்மம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஹ ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி.
ஒருவேளை நீ இந்த தர்மத்திற்காக நடைபெறும் யுத்தம், அதாவது என்றும் நிலையான பரம தர்ம பரமாத்மாவில் நுழைவு பெற்று தரவல்ல தர்ம யுத்தத்தை செய்யவில்லை என்றால் சுய தர்மம், அதாவது சுபாவத்திலிருந்து உண்டான மோதலில் ஈடுபடுகின்ற திறன், ஆன்மீக கிரியையில் முன்னேறி செல்கின்ற திறமையை இழந்து பாவம், அதாவது பிறப்பு இறப்பு மற்றும் இகழ்ச்சியை பெறுவாய். இகழ்ச்சியை பற்றி எடுத்துரைக்கிறார்.
அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்தி மரணாததிரிச்சதே.
எல்லோரும் வெகுகாலம் வரை உனக்கு நேர்ந்த இகழ்ச்சியை பற்றி பேசுவர். இன்றும் கூட ஆன்மீக பாதையில் இருந்து வழி தவறிச் சென்ற மகாத்மாக்களின் வரிசையில் விஸ்வாமித்திரர், பராசரர், நிமி, சிருங்கி முதலானவர்களின் பெயர்கள் எண்ணப்படுகின்றன. பெரும்பாலான சாதகர்கள் தங்களுடைய தர்ம நெறியை பற்றி சிந்திக்கின்றனர். உலகம் நம்மை பற்றி என்ன சொல்லும் என்று யோசிக்கிறார்கள். அத்தகைய உணர்வும் கூட சாதனைக்கு உதவியாக இருக்கிறது. இதன் மூலம் சாதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு முன்னேறி செல்வதற்கான ஊக்கமும் தூண்டுணர்வும் கிடைக்கிறது. கொஞ்ச தூரம் வரைக்கும் இத்தகைய உணர்வு கை கொடுத்து உதவவே செய்கிறது. மதிப்பிற்குரிய மனிதர்களை பொறுத்த வரையில் இகழ்ச்சி என்பது மரணத்தையும் விட கொடியதாகும்.
பயாத்ரணாதுபரதம் மௌஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ யேஷாம் ச த்வம் பஹுமதோ
எந்த மகாரதர்களின் பார்வையில் நீ தலை சிறந்தவனாக எண்ணி போற்றப்பட்டாயோ? உன்னை அவர்கள் இப்பொழுது துச்சமாக மதிக்க நேரிடும். அந்த மகாரதர்கள் உன்னை பயத்தின் காரணமாகவே யுத்தத்தில் இருந்து பின்வாங்கிவிட்டதாக எண்ணுவார்கள். இந்த மகாரதர்கள் எனப்படுபவர் யார்? இந்த ஆன்மீக பாதையில் மிகவும் கடினமான முயற்சியுடன் மேன்மேலும் முன்னேறி செல்கின்ற சாதகர்களே மகாரதர்கள் ஆவர். இதே முறையில் அதே அளவு முயற்சியுடன் அவித்தையை நோக்கி இழுத்துச் செல்கின்ற காமம், குரோதம், லோபம், மோகம் முதலானவைகளும் மகாரதர்களே ஆவர். எவரெல்லாம் உன்னை குறிப்பிட்டு இந்த சாதகர் மிகவும் போற்றத்தக்கவர் என்றெல்லாம் கூறி நிறைய மரியாதை அளித்தனரோ அவர்களுடைய பார்வையில் இருந்து நீ தாழ்ந்து விடுவாய். இது மட்டுமல்ல, இன்னும் கேள்.
அவாச்சவாதாஶ்ச பஹு வதிஷ்யந்தி தவாஹிதாஃ நிந்தந்தஸ்தவ ஸாமர்த்யம் தத்தோ துக்கதரம் நுகிம்.
பகைவர்களின் கூட்டம் உன் பராக்கிரமத்தையும் வீரத்தையும் நிந்தனை செய்தபடியே சொல்லத்தகாத வார்த்தைகளால் உன்னை திட்டுவார்கள். ஒரு கலங்கம் ஏற்பட்டால் போதும், அத்துடன் சேர்ந்து நான்கு பக்கங்களிலும் இருந்து நிந்தனை மற்றும் இழிவான பேச்சுக்கள் வந்து பொழிய தொடங்கிவிடும். சொல்லத்தகாத வார்த்தைகளை கூட துணிந்து சொல்வார்கள். இதைவிட பெரிய வேதனை வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆகவே
அதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷசே மஹி தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய.
இந்த யுத்தத்தில் இறந்தாலும் சொர்க்கத்தை பெறுவாய். அதாவது சுவாசத்தில் சஞ்சாரம் செய்கின்ற திறமை கிடைத்துவிடும். சுவாசத்திற்கு வெளியில் படைப்பில் உழன்று திரிகின்ற எண்ண ஓட்டங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். பரம தெய்வமாகிய பரமாத்மாவில் நுழைவு பெற்று தரவல்ல தெய்வீக செல்வம், அதாவது தெய்வீக குணங்கள் இதயத்தில் முழுமையான அளவில் பெருக ஆரம்பிக்கும். அல்லது இந்த போரில் வெற்றி பெற்றுவிட்டாய் என்றால் மகாமகியும், அதாவது இறை பேருநிலை என்ற நிலையை அடைவாய். எனவேதான் அர்ஜுனா, யுத்தம் செய்யும் உறுதியுடன் எழுந்து நில். பெரும்பாலோர் இந்த ஸ்லோகத்திற்கு இந்த யுத்தத்தில் இறந்து போய்விட்டால் சொர்க்கத்துக்கு போவாய், மேலும் வெற்றி பெற்றாலோ இந்த நில உலகில் கிடைக்கும் செல்வங்கள் இன்பங்களை அனுபவிப்பாய் என்றே பொருள் கொள்கின்றனர். ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கலாம், அர்ஜுனன் ஏற்கனவே பகவான் இந்த பூமி மட்டுமல்ல மூன்று உலகங்களின் சாம்ராஜ்யம், தேவர்களின் தலைமை பதவி, அதாவது இந்திர பதவியே கிடைத்தாலும் கூட இந்த என்னுடைய புலன்களை வாட்டுகின்ற துயரத்தை தூர விளக்குகின்ற உபாயம் எதுவும் அவற்றில் இருப்பதாக நான் காணவில்லை என்று கூறியுள்ளான். ஒருவேளை இவ்வளவுதான் கிடைக்கும் என்றிருந்தால் கோவிந்தரே, நான் ஒருபோதும் யுத்தம் செய்யவே மாட்டேன் என்றும் கூறிவிட்டான். இத்தனைக்கும் பிறகும் கூட ஒருவேளை ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா நீ போர் செய், வெற்றி பெற்றால் இந்த நில உலகச் செல்வம் கிடைக்கும், தோற்றால் சொர்க்கத்தில் வாழ்வதற்கான தகுதியை பெற்றுவிடுவாய் என்றே கூறினால் உண்மையில் அவர் பெரிதாக என்ன தந்துவிட்டதாக ஆகிறது? அர்ஜுனன் இதைவிட மேலான உயர்ந்த உண்மையையும் மேலான நன்மையையும் அடைய விருப்பம் கொண்டிருக்கும் சிஷ்யனாவான். எனவேதான் சத்குருவாகிய ஸ்ரீகிருஷ்ணர் சேத்ரம் சேத்ரஞர் ஆகியவற்றிற்கு இடையிலான இந்த மோதலில் ஒருவேளை உடலின் காலம் முடிந்து போய்விட்டது, லட்சியத்தை அடைய முடியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட நீ சொர்க்கத்தை அடைவாய், அதாவது சுவாசத்தில் சஞ்சாரம் செய்கின்ற திறமையை பெற்று விடுவாய், தெய்வீக செல்வம் இதய தேசத்தில் பெருகி வழியும். இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே இந்த மோதலில் வெற்றி கிடைத்து விட்டாலோ மகிம், அனைத்தையும் விட உயர்ந்த மாபெரும் இறைவனாகிய பிரம்மத்தின் இறை மகிமைகளை பெற்று அனுபவிப்பாய், அதாவது மகாமகிம் என்ற இறை பேருநிலையை அடைவாய். வெற்றி பெற்றால் அனைத்தும் கிடைக்கிறது, ஏனெனில் மகாமகிம் என்னும் மகத்துவத்தை பெற்றுவிடுவாய். தோற்றாலோ தேவத்துவம் கிடைக்கிறது.
இரண்டு கைகளிலுமே லட்டுதான் கிடைக்கும். லாபத்திலும் லாபம் மற்றும் தோல்வியிலும் கூட லாபமே கிடைக்கிறது என்கிறார். மீண்டும் இதையே வலியுறுத்தும் வகையில்
சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி.
இந்த முறையில் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக எண்ணிக்கொண்டு நீ யுத்தத்திற்காக தயாராகிக்கொள். யுத்தம் செய்வதால் நீ பாவத்தை அடைய மாட்டாய். லாபத்தில் மகிம் என்னும் நிலை, அதாவது அனைத்தும் கிடைக்கின்ற நிலை, மற்றும் நஷ்டத்திலும் கூட தேவத்துவம் கிடைக்கிறது. வெற்றியில் மகாமகிம் நிலை மற்றும் தோல்வியிலும் கூட தெய்வீக குணங்களின் மீது அதிகாரம் செலுத்துகின்ற தகுதி கிடைக்கிறது. இந்த முறையில் தன்னுடைய லாபம் நஷ்டம் ஆகியவற்றை நல்ல முறையில் நீயாகவே முயன்று புரிந்து கொண்டு இந்த யுத்தத்திற்காக தயாராகிக்கொள். யுத்தத்தினால் மட்டுமே இவ்விரண்டு பொருட்களும் கிடைக்கின்றன. யுத்தம் செய்தால் நீ பிறப்பு இறப்பு என்ற பாவத்தை அடைய மாட்டாய். ஆகவே நீ யுத்தத்திற்காக தயாராகிக்கொள்.
ஏஷா தே பிஹிதா சாங்கே புத்திர் யோகே த்விமா ஷ்ருணு புத்த்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் ப்ரஹாஸ்யசி.
பார்த்தனே, இந்த புத்தியானது உனக்காக ஞான யோகத்தின் விஷயத்தில் கூறப்பட்டுள்ளது. எந்த வகையான புத்தி? நீ யுத்தம் செய் என்னும் புத்தி. ஞான யோகம் என்பது இவ்வளவுதான். சாதகன் தன்னுடைய நிலையை நன்கு உணர்ந்து கொண்டு லாபம் நஷ்டம் ஆகியவற்றை நல்ல முறையில் ஆராய்ந்து அறிந்து கொண்டு வெற்றி பெற்றால் மகாமகிம் என்னும் நிலையையும் தோற்றாலும் கூட தெய்வத்துவமும் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வெற்றியில் அனைத்தும் தோல்வியிலும் கூட தெய்வத்துவம் என்றும் இரண்டு வகையிலுமே லாபம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யுத்தம் செய்யவில்லை என்றால் எல்லோருமே நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள், பயத்தினால் பின்வாங்கிவிட்டான் என்று கருதுவார்கள். இகழ்ச்சி வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் தன்னுடைய நிலைப்பாட்டினை நினைவில் வைத்துக் கொண்டு தானே முன்னின்று ஆராய்ந்து அறிந்து கொண்டு யுத்தத்தில் முன்னேறி செல்வதே ஞானயோகமாகும். பொதுவாகவே பெரும்பாலோரின் தவறான கருத்து என்னவென்றால் ஞான மார்க்கத்தில் கர்மம் செய்ய வேண்டியதில்லை என்பதுதான். அவர்கள் ஞான மார்க்கத்தில் கர்மம் இல்லவே இல்லை என்கிறார்கள். நான் தூய்மையானவன், நான் அந்த உணர்வு பொருளே, நானே அந்த இறைவன், அகம் பிரம்மாஸ்மி, குணம் குணத்திலேயே செயல்படுகிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கைமேல் கை வைத்துக் கொண்டு வெறுமனே உட்கார்ந்து கொள்கின்றனர். யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் இது ஞான யோகம் இல்லை. ஞான யோகத்திலும் கூட நிஷ்காம கர்மயோகத்தில் செய்யப்படுகின்ற அதே கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். இரண்டிலுமே புத்தி நிலை மற்றும் கண்ணோட்டம் ஆகியவை மட்டுமே வேறுபடுகின்றன. ஞான யோகி தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டு தன்னையே முழுமையாக சார்ந்து கொண்டு கர்மத்தை செய்கிறான். நிஷ்காம கர்மயோகியோ இஷ்ட தெய்வமாகிய சத்குருவையே முழுமையாக சார்ந்து நின்று இந்த கர்மத்தை செய்கிறான். இரண்டு மார்க்கத்திலுமே கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். மேலும் அந்த கர்மமும் ஒன்றேதான். அந்த ஒரு கர்மத்தையேதான் இரண்டு மார்க்கத்திலுமே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதாவது கர்மம் செய்கின்ற கண்ணோட்டம் மட்டுமே வேறுபடுகிறது. அர்ஜுனா, இந்த புத்தியை இப்பொழுது நீ நிஷ்காம கர்மயோகத்தின் விஷயமாக கேள். அதனுடன் இணைந்து நீ கர்மங்களின் பந்தங்களை மிகவும் நல்ல முறையில் அழித்துவிட முடியும். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தின் பெயரை முதல் முறையாக எடுத்துரைக்கிறார். ஆனால் அந்த கர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒன்றும் கூறவில்லை. இனி கர்மத்தை பற்றி ஒன்றும் கூறாமல் கர்மத்தின் சிறப்பு தன்மைகளின் மீது வெளிச்சம் பரப்புகிறார்.
தேஹாபிக்ரமநாஶோஸ்தி ப்ரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய
இந்த நிஷ்காம கர்மயோகத்தில் ஆரம்பத்திற்கு, அதாவது விதைக்கு அழிவு என்பதே கிடையாது. வரம்பிற்கு உட்பட்ட அளவே பயன் தரக்கூடியது என்ற குறைபாடும் கிடையாது. எனவே இந்த நிஷ்காம கர்மத்தால் நிறைவேற்றப்படுகின்ற தர்மத்தின் சிறிதளவு சாதனையும் கூட இறப்பு பிறப்பு என்ற மாபெரும் பயத்திலிருந்து விடுவிக்க வல்லதாக அமைந்து விடுகிறது. நீங்கள் இந்த கர்மத்தை புரிந்து கொண்டு சரிவர இந்த பாதையில் இரண்டு அடியாவது எடுத்து வைத்து விடுங்கள். ஒழுக்கமான இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே கூட இந்த ஆன்மீக பாதையில் செல்ல முடியும். அர்ஜுனா, அந்த விதைக்கு அழிவு என்பதே கிடையாது. படைப்பில் அந்த உண்மையை அழித்து விடலாம் என்பது போன்ற எந்த ஒரு ஆற்றலோ சக்தியோ ஆயுதமோ இல்லவே இல்லை. அதாவது படைப்பு வெறுமனே அதனை திரையிட்டு மறைக்கலாம், கொஞ்சம் காலம் கடத்தலாம், ஆனால் சாதனையின் ஆரம்பத்தை மட்டும் அதனால் அழிக்கவே இயலாது. ஸ்ரீகிருஷ்ணர் இனி வரப்போகின்ற பகுதியில் எல்லா பாவங்களையும் விடவும் அதிகமாக பாவம் செய்த பெரும் பாவியாக கூட இருக்கட்டுமே, ஞானம் என்ற படகின் மூலமாக சந்தேகமே இல்லாமல் கரை கடந்துவிட முடியும் என்று சொல்கிறார். சரியாக அதே போன்றுதான் இங்கும் அவர் பின்வருமாறு கூறுகிறார். அர்ஜுனா, நிஷ்காம கர்மயோகத்தில் விதைக்கின்ற படலத்தை மட்டும் தொடங்கிவிடு. அந்த விதை ஒருபோதும் அழிவதில்லை. உங்களை சொர்க்கம் ரித்திகள் சித்திகள் வரை கொண்டு போய் சேர்த்துவிட்டு காணாமல் போய்விடுகின்ற விபரீதமான பலனை தருகின்ற குறைபாடும் இதில் இல்லை. நீங்கள் இந்த சாதனையை வேண்டுமானால் கைவிட்டு விடலாம், ஆனால் இதுவோ உங்களை முழுவதுமாக கரையேற்றிய பிறகுதான் அமைதியடையும். இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை சிறிதளவு சாதனையாக பயிற்சி செய்தாலும் கூட பிறப்பு இறப்பு என்ற கொடிய பயத்தில் இருந்து உங்களை விடுவிக்க வல்லதாக அமையும்.
அநேக ஜென்ம சம்சித்தி ததோ யாதி பராம் கதீம். இவ்வாறு விதை வடிவில் நடப்பட்டுள்ள இந்த கர்மமானது நிறைய பிறவிகளுக்கு பிறகு பரமபதம் பரமகதி என்று அழைக்கப்படுகின்ற இறைவனிடம் கொண்டு போய் நிறுத்திவிடும். இதே வரிசையில் அவர் மேலும் கூறுகிறார்.
வ்யவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தன பஹுஷாகாயனந்தாஶ்ச புத்தயோ வ்யவசாயினாம்.
அர்ஜுனா, இந்த நிஷ்காம கர்மயோகத்தில் செயல்முறை அறிவும் ஒன்றுதான், செயலும் ஒன்றுதான், மற்றும் விளைவும் ஒன்றேதான். ஆன்மீக செல்வமே நிரந்தரமான செல்வமாகும். இந்த செல்வத்தை இயற்கையின் மோதல்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிப்பதையே தொழில் என்கிறோம். இந்த தொழில் அல்லது செயல்முறை அறிவும் ஒன்றுதான். அப்படியென்றால், நிறைய பேர் பல்வேறு வகையான செயல்முறைகளை பற்றி கூறுகிறார்களே, அவர்களெல்லாம் இறைவனை வழிபாடு செய்வதில்லையா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர், ஆம், அவர்கள் இறைபாடு செய்வதில்லை. அத்தகைய மனிதர்களுடைய புத்தியானது எண்ணற்ற கிளைகளை உடையதாக இருக்கிறது. எனவேதான் எண்ணற்ற செயல்முறைகளை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கின்றனர் என்று கூறுகிறார்.
யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் ப்ரவதந்த்ய விபஷ்சிதஹ வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதிவாதினஹ காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபல பிரதாம் கிரியா விசேஷ பஹுலாம் போகைஸ்வர்ய கதிம் ப்ரதி.
பார்த்தனே, அவர்கள் ஆசைகளுடன் கூடியவர்களாகவும் வேதவாதரதா வேதங்களின் வசனங்களில் கவரப்பட்டவர்களாகவும் சொர்க்கபரா சொர்க்கத்தையே மேலான லட்சியமாகவும் அதற்கு மேலே ஒன்றுமில்லை என்றும் கருதுகின்ற விவேகமற்றவர்கள் பிறப்பு இறப்பு என்ற பலனை தருவிப்பதும் உலகில் இன்பம் செல்வம் ஆகியவற்றை அடைகின்ற நோக்கத்துடனும் எண்ணற்ற கிரியைகளை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கின்றனர். போலித்தனமும் வெளி ஆடம்பரமும் நிறைந்த வெறும் அலங்காரச் சொற்களின் மூலமாக அவற்றை வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். அதாவது, விவேகமற்றவர்களின் புத்தி எண்ணற்ற வேறுபாடுகளை கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் பலனை பற்றி சொல்கின்ற வாக்கியங்களிலேயே விரும்பி ஈடுபடுகின்றனர். வேத வாக்கியங்களையே பிரமாணமாக கொள்கின்றனர். சொர்க்கத்தையே உயர்வானதாக கருதுகின்றனர். அவர்களுடைய புத்தியானது எண்ணற்ற வேறுபாடுகளை கொண்டுள்ளது. எனவேதான் எண்ணற்ற செயல்களை உருவாக்கிக் கொண்டே செல்கின்றனர்.
போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பரித சேதசாம் வ்யவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே.
அவர்களுடைய வார்த்தைகளின் ஜாலமானது எவரவருடைய சித்தத்தில் படுகிறதோ, அர்ஜுனா, அவரவர்களுடைய புத்தியானது பேதலித்து அழிந்து விடுகிறதே தவிர வேறொன்றையும் பெறுவதில்லை. அந்த வார்த்தைகளின் மூலமாக அபகரிக்கப்பட்டுள்ள சித்தத்தை உடையவர்களும் மற்றும் உலகியல் இன்பம் உலகியல் செல்வம் ஆகியவற்றில் பற்று உடையவர்களுமான மனிதர்களின் அந்தக்கரணத்தில், அதாவது உள்மனத்தில், செயல்முறை அறிவு என்பதே இருப்பதில்லை. அத்தகைய விவேகமற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்பவன் யார்? உலகியல் இன்பம், உலகியல் செல்வம் ஆகியவற்றில் பற்று உடையவர்களே கேட்கிறார்கள். ஆன்மீக சாதனையில் ஈடுபடும் தகுதி படைத்த அதிகாரிகள் அவற்றையெல்லாம் கேட்பது கிடையாது. அத்தகைய மனிதர்களிடம் ஆதி தத்துவத்தில் நுழைவு பெற்று தருகின்ற நிச்சயபூர்வமான செயல்முறையுடன் இணைந்து செயல்படுகின்ற அறிவும் இருப்பதில்லை. இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. வேதவாதரதா, எவர் வேத வசனங்களில் விரும்பி ஈடுபடுகிறார்களோ அவர்களும் கூடவா இந்த தவறை செய்கின்றனர்? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான்.
அர்ஜுனா, த்ரைகுண்ய விஷயா வேதா, வேதம் மூன்று குணங்கள் வரைதான் வெளிச்சம் பரப்புகிறது. அதற்கு மேல் உள்ள நிலவரத்தை அவை அறிவதில்லை. எனவேதான் அர்ஜுனா, நீ மூன்று குணங்களையும் தாண்டி மேலே எழு. அதாவது வேதங்களின் செயல்படு தளத்திற்கும் அப்பால் செல். எவ்வாறு தாண்டி செல்வது? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். சுகம் துக்கம் ஆகியவற்றின் போராட்டங்களை தவிர்த்து என்றும் நிலையான மாறாத உண்மை பொருளில் நிலை பெற்று யோக நலன்களின் மேல் விருப்பமின்றி ஆன்மாவை மட்டுமே சார்ந்து இரு. இந்த முறையில் மேல் எழுந்து நில்.
நாம் தாம் இவ்வாறு எழுந்து நிற்க வேண்டுமா, அல்லது வேறு எவரேனும் வேதங்களையும் கடந்து எழுந்து நின்று உள்ளனரா என்று ஒரு கேள்வி பிறக்கிறது.
ஸ்ரீகிருஷ்ணர், இவற்றையெல்லாம் தாண்டி எவர் எழுகிறாரோ அவரே பிரம்மத்தை அறிகிறார். எவர் பிரம்மத்தை அறிகிறாரோ அவரே பிராமணராவார் என்று கூறுகிறார்.
யாவானர்த்த உதபானி சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு ப்ராஹ்மணஸ்ய விஜானதஹ.
எல்லா பக்கங்களிலும் முழுமையாக திகழும் பெரிய தண்ணீர் பொய்கையை பெற்றுவிட்ட பிறகு மனிதர்களுக்கு சின்னஞ்சிறிய நீர்க்குட்டையினால் எவ்வளவு பயன் இருக்கிறதோ அதேபோல் மிகவும் நல்ல முறையில் பிரம்மத்தை அறிந்த பிராமணருக்கு வேதங்களால் அவ்வளவு பயன் மட்டுமே இருக்கிறது. இதற்கு பொருள் என்னவென்றால், எவர் வேதங்களையும் கடந்து சென்று மேலெழுகிறாரோ அவரே பிரம்மத்தை அறிகிறார், அவரே பிராமணனும் ஆவார். நீ வேதங்களையும் கடந்து எழுந்து நில், நீயும் பிராமணனாக மாறுவாயாக. அர்ஜுனன் சத்திரியனாக இருந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் அவனை பிராமணனாக மாறு என்கிறார். பிராமணன், க்ஷத்திரியன் முதலான வர்ணங்கள் சுபாவத்தில், அதாவது மனிதனின் அக இயல்பில் காணப்படும் திறன்பாடுகளின் பெயர்களாகும். இவை கர்மத்தையும் முதன்மையாக கொண்டு தீர்மானிக்கப்படுபவையே தவிர பிறப்பை கொண்டு நிச்சயிக்கப்படுகின்ற ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அன்று. எவருக்கு கங்கையின் நீர்பெருக்கோட்டம் கிடைத்துவிட்டதோ அவருக்கு சின்னஞ்சிறிய நீர்க்குட்டையினால் என்ன பயன்?
சிலர் அதில் காலைக் கடன்களை கழித்துவிட்டு உடலை சுத்தம் செய்து கொள்கிறார்கள் என்றால், இன்னும் சிலரோ பசுக்களை குளிப்பாட்டுகிறார்கள். இதற்கு மேல் அதனால் வேறெந்த பயனும் இல்லை.
இதே முறையில் பிரம்மத்தை நேருக்கு நேராக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட அந்த மகாபுருஷருக்கு, அந்த பிராமணருக்கு வேதங்களால் அந்த அளவு பயன் மட்டுமே இருக்கிறது. பயன் என்னவோ அவசியம் இருக்கிறது, வேதங்களும் இருக்கின்றன.
ஏனெனில் எதிர்கால சந்ததியினருக்கு அவற்றின் பயன் இருக்கவே செய்கிறது. அவற்றில் இருந்துதான் சர்ச்சையே ஆரம்பமாகின்றது. இதற்கு பிறகு யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர், கர்மத்தை செய்யும்பொழுது கடைபிடித்து ஒழுக வேண்டிய எச்சரிக்கை முறைகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார்.
கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்த்வ கர்மணி.
கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உள்ளது, பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள். பலனி மீது ஆசை கூட வைக்காதே. கர்மத்தை செய்வதில் உனக்கு நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் 39வது ஸ்லோகத்தில் முதல் முறையாக கர்மம் என்ற சொல்லை பிரயோகிக்கிறார். ஆனால் அந்த கர்மம் என்றால் என்ன, அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அந்த கர்மத்தின் சிறப்பு அம்சங்களின் மீது வெளிச்சம் பரப்புகிறார். அதன்படி, ஒன்று, அர்ஜுனா, இந்த கர்மத்தின் மூலமாக நீ கர்மங்களின் பந்தங்களில் இருந்து நல்ல முறையில் விடுபட்டு விடுவாய். இரண்டு, அர்ஜுனா, இதில் ஆரம்பத்திற்கு அதாவது விதைக்கு அழிவு என்பதே கிடையாது. இதை தொடங்கிவிட்டால் மட்டும் போதும், இயற்கையில் அதனை அழிப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. மூன்று, அர்ஜுனா, இதில் வரம்பிற்கு உட்பட்ட பலன் மட்டுமே கிடைக்கும் என்ற குறைபாடும் கிடையாது. அதாவது சொர்க்கம், ரித்திகள், சித்திகள் ஆகியவற்றில் சிக்க வைத்துவிட்டு நின்று விடுவதில்லை. நான்கு, அர்ஜுனா, இந்த கர்மத்தின் சிறிதளவு சாதனை கூட பிறப்பு இறப்பு என்ற பயத்தில் இருந்து விடுவித்து விடுகிறது. ஆனால் இதுவரை அந்த கர்மம் என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒன்றும் கூறவில்லை. இந்த அத்தியாயத்தின் 41வது ஸ்லோகத்தில் அவர் கூறுகிறார், அர்ஜுனா, இதில் நிச்சயபூர்வமான அறிவு ஒன்றுதான், செயலும் ஒன்றுதான். அப்படியென்றால் எண்ணற்ற செயல்களை செய்பவர்கள் இறைவனை வழிபடுவது இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு, அவர்கள் கர்மம் செய்வது இல்லை, அதற்கு காரணம் விவேகமற்றவர்களுடைய அறிவானது எண்ணற்ற கிளைகளுடன் கூடியதாக அமைந்துள்ளது. எனவேதான் அவர்கள் எண்ணற்ற செயல்களை விரிவுபடுத்திக் கொண்டே செல்கின்றனர். அவர்கள் போலித்தனமும் வெளி ஆடம்பரமும் நிறைந்த அலங்காரமான வார்த்தைகளால் அத்தகைய கிரியைகளை வெளிப்படுத்தவும் செய்கின்றனர். அவர்களுடைய வார்த்தைகளின் தாக்கமானது எவருடைய சித்தத்தில் படுகிறதோ அவர்களின் அறிவு மழுங்கி விடுகிறது. ஆகவே நிச்சயபூர்வமான செயலும் ஒன்றுதான், ஆனால் அந்த செயல் எது என்பதை பற்றி ஒன்றும் கூறவில்லை. 47வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உள்ளது, பலனில் ஒருபோதும் இல்லை. பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. கர்மத்தை செய்வதிலும் உனக்கு நம்பிக்கையின்மை வரக்கூடாது. அதாவது நிரந்தரமாக செய்வதற்காக அதிலேயே மூழ்கி போய்விடு. ஆனால் அந்த கர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒன்றும் கூறவில்லை. தற்காலத்தில் இந்த ஸ்லோகத்தை சான்றாக சுட்டிக்காட்டி, எதை வேண்டுமானாலும் செய், பலனை மட்டும் விரும்பாதே, அதுவே நிஷ்காம கர்மயோகம் என்று கூறுகின்றனர். ஆனால் இதுவரை ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கர்மம் என்றால் என்ன, எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. இவ்விடத்தில் அவர் வெறுமனே கர்மத்தின் சிறப்புத் தன்மைகளின் மீது மட்டுமே வெளிச்சம் பரப்பும் விதமாக கர்மம் என்ன தருகிறது, கர்மத்தை செய்யும் பொழுது கடைபிடித்து ஒழுக வேண்டிய எச்சரிக்கை முறைகள் யாவை ஆகியவற்றை மட்டுமே விளக்கினார். கேள்வியானது நிறைவடையாமல் அப்படியேதான் உள்ளது. அதனை யோகேஸ்வரர் இனி வருகின்ற 3-4 அத்தியாயங்களில் தெளிவுபடுத்துவார். மீண்டும் இதையே வலியுறுத்தும் விதமாக அவர்
யோகஸ்தஃ குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்ஜய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே.
தனஞ்சயா, பற்றுடைமை மற்றும் சேர்க்கை தோஷம் ஆகியவற்றை துறந்து இறைவனை அடைவதில் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு யோகத்தில் நிலைபற்று கர்மத்தை செய். எந்த கர்மத்தை செய்ய வேண்டும்? நிஷ்காம கர்மத்தை செய். இந்த சமத்துவ உணர்வே யோகம் எனப்படுகிறது. எதில் ஏற்றத்தாழ்வு என்பதே இல்லையோ அத்தகைய உணர்வையே சமத்துவம் என்கிறோம். ரித்திகளும் சித்திகளும் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குகின்றன. பற்றுடைமை நம்மை ஏற்றத்தாழ்வு உடையவர்களாக ஆக்குகிறது. பலனில் உள்ள விருப்பமே ஏற்றத்தாழ்வு உணர்வை தோற்றுவிக்கிறது. எனவேதான் பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. அதற்கு பிறகும் கர்மம் செய்வதில் உனக்கு அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. கேட்கின்ற பார்க்கின்ற எல்லா பொருட்களிலிருந்தும் பற்றினை துறந்து கிடைக்கும் மற்றும் கிடைக்காது என்பதை பற்றி சிந்திக்காமல் யோகத்தில் மட்டுமே நிலை பெற்று நின்றவாறே கர்மத்தை செய். யோகத்தில் இருந்து உனது சித்தம் விலகிச் செல்லாமல் பார்த்துக்கொள். யோகம் என்பது உச்சகட்ட நிலையாகும். அதேபோன்று ஆரம்ப நிலை என்ற ஒன்றும் இருக்கிறது. ஆரம்ப நிலையில் இருந்தே நம்முடைய பார்வை லட்சியத்தின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். ஆகவே யோகத்தின் மீது மட்டுமே நமது பார்வையை வைத்துக்கொண்டு கர்மத்தை பழகி வர வேண்டும். சமத்துவ உணர்வு, அதாவது தெய்வத்தை அடைவதில் சித்தி மற்றும் அசித்தி ஆகியவற்றில் சமமான உணர்வை கொண்டிருப்பதே யோகம் எனப்படுகிறது. எதனை வெற்றி மற்றும் தோல்வி நிலைகுலைய செய்வதில்லையோ, எதில் ஏற்றத்தாழ்வு உணர்வு தோன்றுவது கிடையாதோ, அத்தகைய உணர்வினை பெறுவதன் காரணமாகவே இது சமத்துவ யோகம் என்றும் அறியப்படுகிறது. இது இஷ்ட தெய்வத்துள் சமத்துவ நிலையை பெற்றுத் தருகிறது. எனவேதான் இதனை சமத்துவ யோகம் என்கிறோம். ஆசைகள் என்றென்றைக்குமாக துறக்கப்படுகிறது. எனவேதான் இதனை நிஷ்காம கர்மயோகம் என்கிறோம். பரமாத்மாவிடம் இணைத்து வைக்கிறது. எனவேதான் இதற்கு பெயர் யோகம், அதாவது இணைதல் என்பதாகும். இதில் உலகியல் நிலையில் வெற்றி தோல்வி ஆகியவற்றில் சமமான உணர்வு கொண்டிருத்தல், பற்றில்லாதிருத்தல், பலனின் மீது ஆசை வராமல் பார்த்து கொள்ளுதல் ஆகியவற்றையெல்லாம் நினைவில் கொண்டிருக்க வேண்டியிருப்பதால் இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை புத்தி யோகம் என்றும் கூறுகிறோம்.
தூரேணயவரம் கர்ம புத்தி யோகாத்தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச
தனஞ்சயனே, கீழ்த்தரமான கர்மம், ஆசைகள் நிறைந்த கர்மம் புத்தியோகத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. பலனில் ஆசை வைப்பவன் கருமியாவான். அவன் ஆன்மாவிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதில்லை. எனவே சமத்துவ புத்தியோகத்தின் சரணத்தை ஏற்றுக்கொள். எவ்விதமான ஆசைகள் உள்ளனவோ அவையெல்லாம் கிடைத்து விடலாம். ஆனால் அவற்றை அனுபவிப்பதற்காக உடல் எடுக்க வேண்டியிருக்கும். பிறப்பு இறப்பு சூழல் இருந்தால் நன்மை எவ்விதம் உண்டாகும்? சாதகனை பொறுத்தவரையில் மோட்சத்திற்கான ஆசையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் ஆசைகளில் இருந்து முக்தி அடைவதற்கு பெயரே மோட்சமாகும். பலனை அடைவதை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பதால் சாதகனுடைய நேரம் வீணாகிறது. பலன் கிடைத்த பிறகு அவன் அந்த பலனிலேயே உழல தொடங்கிவிடுகிறான். அவனுடைய சாதனை நின்று போய்விடுகிறது. அதற்கு மேல் அவன் ஏன் இறை வழிபாட்டில் ஈடுபடப் போகிறான்? அங்கிருந்து அவன் வழிதவறி செல்ல ஆரம்பிக்கிறான். எனவேதான் சமத்துவ புத்தியுடன் யோகத்தை கடைபிடித்து வர வேண்டும். ஞான மார்க்கத்தையும் கூட ஸ்ரீகிருஷ்ணர் புத்தியோகம் என்கிறார். அதன்படி, அர்ஜுனா, இந்த புத்தி உனக்காக ஞானயோகத்தின் விஷயத்தில் கூறப்பட்டது என்கிறார். மேலும் இங்கே நிஷ்காம கர்மயோகத்தையும் கூட புத்தியோகம் என்றே கூறுகிறார். உண்மையில் இரண்டிலுமே அறிவு நிலை மற்றும் கண்ணோட்டத்தில்தான் வேறுபாடு உள்ளது. ஞான யோகத்தில் லாபம் நஷ்டம் ஆகியவற்றை பற்றிய குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு அவற்றை நன்றாக அலசி ஆராய்ந்தபடியே செல்ல வேண்டியுள்ளது. நிஷ்காம கர்மயோகத்தில் உலகியலில் சமத்துவ உணர்வை வைத்திருக்க வேண்டியுள்ளது. எனவேதான் இது சமத்துவ புத்தியோகம் என்றும் கூறப்படுகிறது. எனவே தனஞ்சயா, நீ சமத்துவ புத்தியோகத்தின் சரணத்தை ஏற்றுக்கொள். ஏனெனில் பலனில் ஆசை வைப்பவன் மிகுந்த கருமியாவான்.
புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ரித துஷ்க்ரிதே தஸ்மாத்யோகாய யுஜ்ஜஸ்வ யோக கர்மசு கௌஷலம்.
சமத்துவ புத்தியுடன் இணைந்த மனிதன் புண்ணியம் பாவம் இரண்டையுமே இதே உலகத்தில் துறந்து விடுகிறான். அவன் அவைகளிடம் ஒட்டுவதில்லை. எனவேதான் சமத்துவ புத்தி யோகத்திற்காக பாடுபடு. யோக கர்மசு கௌசலம், சமத்துவ புத்தியுடன் இணைந்து கர்மத்தை நேர்த்தியாக அனுசரிப்பதே யோகம் எனப்படுகிறது. இவ்வுலகில் கர்மத்தை செய்வதில் இரண்டு விதமான கண்ணோட்டங்கள் வழக்கத்தில் உள்ளன. மக்கள் கர்மத்தை செய்கிறார்கள் என்றால் அதற்கான பலனையும் அவசியம் விரும்பவே செய்கிறார்கள். ஒருவேளை பலன் கிடைக்கவில்லை என்றால் கர்மத்தை செய்யவே விரும்ப மாட்டார்கள். ஆனால் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கர்மங்கள் அனைத்தும் பந்தத்தையே ஏற்படுத்துபவை என்று கூறி இறை ஆராதனை ஒன்றை மட்டுமே கர்மம் என்று ஏற்றுக்கொள்கிறார். இந்த அத்தியாயத்தில் அவர் கர்மத்தின் பெயரை மட்டுமே குறிப்பிடுகிறார். இந்த ஸ்லோகத்திலோ ஸ்ரீகிருஷ்ணர் உலகியல் சார்ந்த தொடர்புகளில் இருந்து விடுபட்டு கர்மம் செய்வதற்கான நுணுக்கத்தை பற்றி கூறும் விதமாக, கர்மத்தை செய், முழு நம்பிக்கையுடன் செய், ஆனால் பலனின் மீது உள்ள அதிகாரத்தை மட்டும் சுய விருப்பத்துடன் விட்டுக்கொடு, பலன் எங்கே போய்விடும் என்கிறார். இதுவே கர்மத்தை செய்கின்ற நேர்த்தியான முறையாகும். பற்றற்ற சாதகனுடைய மொத்த சக்தியும் இதே முறையில் கர்மத்திலேயே ஈடுபடுத்தப்படுகிறது. இறை ஆராதனைக்காக மட்டுமே இந்த உடல் கிடைத்துள்ளது. அதற்கு பிறகும் கூட எப்போதுமே இக்கர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது இந்த கர்மத்திற்கு ஏதேனும் முடிவு உண்டா? என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் பிறப்பது இயல்பானதுதான். அது பற்றி பார்க்கலாம்.
கர்மஜம் புத்தியுக்தாஹி ஃபலம் த்யக்த்வா மனிஷிணஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம்.
புத்தியோகத்துடன் இணைந்த ஞானி பெருமக்கள் கர்மங்களால் விளைகின்ற பலன்களை துறந்துவிட்டு பிறப்பு இறப்பு ஆகிய பந்தங்களில் இருந்து விடுபட்டு விடுகின்றனர். அவர்கள் களங்கமற்ற, குறைவற்ற, மரணமில்லா பெருவாழ்வுடைய மேலான இறைபதத்தை அடைகிறார்கள். அர்ஜுனனுடைய பார்வை மூவுலக சாம்ராஜ்யம் மற்றும் தேவதைகளின் தலைமை பதவி வரை மட்டுமே குறுகி இருந்தது. இதனால்தான் அவன் யுத்தத்தில் ஈடுபட மறுக்கிறான். இங்கோ ஸ்ரீகிருஷ்ணர் புதியதொரு உண்மையை வெளிக்கொண்டு வருகிறார். அது என்னவென்றால், நிஷ்காம கர்மத்தின் மூலமாக குறையற்ற இறைநிலை அடையப்படுகிறது என்பதாகும். நிஷ்காம கர்மயோகம் எங்கே மரணம் என்பதே நுழைய முடியாதோ அத்தகைய பரமபதத்தை பெற்றுத் தருகிறது. இந்த கர்மத்தில் எப்போது ஈடுபட முடியும்?
யதா தே மோஹ கலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஶ்ரோதவ்யஸ்ய ஶ்ருதஸ்ய ச.
எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது மோகம் என்னும் சேற்றினை முழுவதுமாக கடந்து விடுகின்றதோ, இம்மி அளவு கூட மோகம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறதோ, அந்த சமயத்தில்தான் எது கேட்பதற்கு தகுதியானதோ அதை உன்னால் கேட்க முடியும். கேட்பதற்கு ஏற்ற வைராக்கியத்தையும் அடையப் பெறுவாய். அதனை செயல்முறையில் பழகத் தொடங்குவாய்.
ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகமவாப்ஸ்யசி.
பல்வேறு வகையான வேத வாக்கியங்களை கேட்டு நிலைகுலைந்து போயிருக்கும் உனது புத்தியானது எப்பொழுது பரமாத்ம சொரூபத்தில் நிலை பெற்று அசையாமலும் உறுதியாகவும் நின்றுவிடுகிறதோ, அப்பொழுதுதான் நீ சமத்துவ யோகத்தை அடையப் பெறுகிறாய். முழுமையான சமநிலையை அடைவாய். அதையே குறையற்ற பரமபதம் என்கிறோம். இதுவே யோகத்தின் இறுதி எல்லையாகும். இதுவே அடைய முடியாததை அடைதல் என்பதாகும். வேதங்களில் இருந்து படிப்பினை என்னவோ கிடைக்கவே செய்கிறது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ ஸ்ருதி விப்ரதிபன்னா, ஸ்ருதிகளின் அதாவது வேதங்கள் பல்வேறு சித்தாந்தங்களை கேட்பதால் புத்தியானது கலங்கி போய்விடுகிறது என்கிறார். எண்ணற்ற சித்தாந்தங்களை கேட்கவே செய்கிறார்கள். ஆனால் எது கேட்பதற்கு தகுதியானதோ அதனின்று மக்கள் அனைவருமே வெகு தூரம் விலகியே இருக்கின்றனர். இந்த கலங்கி கிடக்கின்ற உனது புத்தியானது எந்த சமயத்தில் சமாதியில் உறுதிப்பாடு அடைகிறதோ, அப்பொழுதுதான் நீ யோகத்தினுடைய உச்ச நிலையான அமிர்தபதத்தை அடைவாய். அந்த குறையற்ற மேலான இறைநிலை எனப்படும் அனாமய பரமபதத்தில் நிலை பெற்றவரும் சமாதியில் புத்தியை உறுதிப்படுத்தியவருமான அந்த மகாபுருஷர் எவ்வாறு இருப்பார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இயல்பாகவே அர்ஜுனனுக்கு எழுந்தது. எனவே அவன் கேள்வி கேட்கிறான்.
அர்ஜுனன் கூறுகிறான்,
स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्थस्य केशव स्थितधीः किं प्रभाषेत किमासीत व्रजेत किम्
समाधियदे सित्तम् यस्मिन् स आत्मा एव समाधि எதன் மூலமாக சித்தமானது சமாதானம் அடையப் பெறுகிறதோ அந்த ஆத்மாவே சமாதி எனப்படும். ஆரம்பம் என்பதே இல்லாத அனாதி தத்துவத்தில் எவர் ஒருவர் சமத்துவத்தை பெற்றுவிடுகிறாரோ அவரையே சமாதியில் நிலை பெற்றவர் என்கிறோம். அர்ஜுனன், கேசவரே, சமாதியில் நிலை பெற்றுள்ள உறுதிபாடுடைய புத்தியை அடையப்பெற்ற மகா புருஷருடைய லட்சணம் யாது? ஆத்மாவில் நிலை பெற்ற அம்மகா புருஷர் எவ்வாறு பேசுகிறார்? அவர் எவ்வாறு உட்கார்கிறார்? அவர் எவ்வாறு நடக்கிறார் என்று கேட்டான். நான்கு கேள்விகளை அர்ஜுனன் கேட்டான். இதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், ஆத்மாவில் நிலை பெற்ற மகா புருஷருடைய லட்சணங்களை எடுத்துரைக்கும் வகையில் பின்வருமாறு கூறுகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
ரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட
பார்த்தனே, எப்பொழுது மனிதன் தன்னுடைய மனதில் நிலை பெற்றுள்ள எல்லா ஆசைகளையும் துறந்து விடுகிறானோ அப்பொழுது அவன் ஆத்மாவின் மூலமாகவே ஆத்மாவில் மட்டுமே இன்புறுகின்ற திருப்தியுறுகின்ற நிலையான அறிவுடையவன் எனப்படுகிறான். ஆசைகளை துறந்த பிறகுதான் ஆன்மாவின் தரிசனம் கிடைக்கிறது. அத்தகைய ஆன்மாவில் மட்டுமே உறவாடுகின்ற, ஆன்மாவில் மட்டுமே திருப்தி காண்கின்ற மகா புருஷரே ஆன்மாவில் நிலை பெற்றவர் ஆவார்.
துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்ப்ரிஹ வீதராக பய க்ரோத ஸ்திததீர் முனிருச்சதே.
உடல் ரீதியாக தெய்வத்தின் மூலமாக மற்றும் உலகியல் வாயிலாகவும் உண்டாகும் துக்கங்களால் எவருடைய மனமானது கிளர்ச்சி அடைவது இல்லையோ, இன்பங்களை அடையும் வேட்கையானது முழுவதுமாக விலகிவிட்டதோ, எவருடைய விருப்பம் பயம் குரோதம் அழிந்துவிட்டதோ, ஆள் சிந்தனை திறன் எனப்படும் மன ஒழுக்கத்தின் இறுதி எல்லைக்கோட்டை தொட்டுவிட்ட அத்தகைய முனிவரே ஆன்ம நிலை பெற்றவர், ஸ்தித பிரஜர் எனப்படுகிறார். அவருடைய மற்ற லட்சணங்களை பற்றி கூறுகிறார்.
யஹ சர்வத்ரானபிஸ்னேஹ தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய ப்ரக்யா ப்ரதிஷ்டிதா.
எவர் ஒருவர் எதனிடமும் பற்றற்றவராக நல்லவை மற்றும் தீயவை ஆகியவற்றை அடைந்தாலும் கூட மகிழ்ச்சியோ அல்லது வெறுப்போ அடைவதில்லையோ அவருடைய புத்தியே உறுதியானது ஆகும். பரமாத்ம சுரூபத்தில் ஈடுபடச் செய்வது எதுவோ அதுவே நல்லது ஆகும். படைப்பை நோக்கி இழுத்துச் செல்வது எதுவோ அதுவே தீயதாகும். ஆனால் ஆன்ம நிலை பெற்ற புருஷரோ சாதகமான சூழ்நிலைகளைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதும் இல்லை, பாதகமான சூழ்நிலைகளைக் கண்டு வெறுப்புறுவதும் இல்லை. ஏனெனில் அடைய தகுதியுடைய பொருள் அவரிடமிருந்து வேறுபட்டு தனியாகவும் இல்லை, மற்றும் இறைவனிடமிருந்து விலகி போகச் செய்யும் எந்த ஒரு நுகர்ச்சி ஆசைகளும்
அவரிடம் எஞ்சியிருக்கவும் இல்லை. இனிமேல் ஆன்மீக சாதனையினால் அவருக்கு தனிப்பட்ட எந்த ஒரு பயனும் இருப்பதில்லை. அத்தகையவரே ஆன்ம நிலை பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார்.
யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா.
எந்த முறையில் ஆமையானது தனது உடல் உறுப்புகளையெல்லாம் ஓட்டிற்குள் இழுத்துக் கொள்கிறதோ சரியாக அதே போன்றுதான் இந்த புருஷரும் எப்பொழுது எல்லா பக்கங்களிலிருந்தும் தன்னுடைய புலன்களை தன்வயப்படுத்திக் கொள்கிறாரோ அப்பொழுதே நிலை பெற்று விடுகிறார். அவருடைய புத்தியானது ஆபத்தை கண்டவுடனே ஆமையானது எந்த முறையில் தனது தலை மற்றும் கால்களை உள்ளே இழுத்துக் கொள்கிறதோ சரியாக இதே போன்றுதான் எவர் ஒருவர் உலகியல் விஷயங்களில் உழன்று கொண்டிருக்கின்ற புலன்களை எல்லா பக்கங்களில் இருந்தும் விடுவித்துக் கொண்டு இதய தேசத்தில் கட்டுப்படுத்தி விடுகிறாரோ அந்த காலத்தில் அந்த புருஷருடைய புத்தியானது நிலை பெற்று உறுதிப்படுகிறது. ஆனால் இது ஒரு வகையான உதாரணம் மட்டுமே ஆகும். ஆபத்து நீங்கியவுடனேயே ஆமையானது தன்னுடைய உடல் உறுப்புகளை மறுபடியும் வெளியே நீட்டிக்கொள்கிறது. அதேபோன்று ஆன்ம நிலை பெற்ற மகாபுருஷரும் கூட உலகியல் இன்பங்களை அனுபவிக்க தொடங்கி விடுவாரா என்ன? இது பற்றி கூறுகிறார்.
விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரஸவர்ஜம் ரஸோப்யஸ்ய பரம் த்ருஷ்ட்வா நிவர்த்ததே.
புலன்களின் மூலமாக விஷய இன்பங்களை உள்வாங்காத புருஷர்களுக்கு அந்த விஷய இன்பங்களில் இருந்து என்னவோ விடுதலை கிடைத்து விடுகிறது. ஏனெனில் அவர்கள்தான் உள்வாங்குவதில்லையே, ஆனால் அவற்றின் மீதான விருப்பமோ நீங்குவதில்லை. பற்று இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒட்டுமொத்த புலன்களையும் விஷயங்களிலிருந்து விலக்கிக் கொள்கின்ற நிஷ்காம கர்மயோகியின் விருப்பமும் கூட பரம தத்துவமாகிய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரம் அடைந்த பிறகே நீங்குகிறது. மகாபுருஷர் ஆமையை போன்று தம்முடைய புலன்களை மீண்டும் விஷயங்களை அனுபவிப்பதற்காக வெளியில் நீட்டுவதில்லை. ஒருமுறை புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டு விட்டால் அத்துடன் சம்ஸ்காரங்களும் அழிந்து போய்விடுகின்றன. மறுபடியும் அவை தலை தூக்குவதில்லை. நிஷ்காம கர்மயோகத்தினை கடைபிடிப்பதன் மூலமாக பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்வதுடன் சேர்ந்தே அந்த புருஷருடைய விஷயங்களின் மீதான விருப்பமும் கூட நீங்கப் பெறுகிறது. பெரும்பாலோர் ஆன்ம சிந்தனை பாதையில் பிடிவாதமாக புலன்களை அடக்க முயல்கின்றனர். அவர்கள் பிடிவாதமாக புலன்களை அடக்கிக் கொண்டு விஷயங்களில் இருந்து என்னவோ விடுதலை பெற்று விடுகின்றனர். ஆனால் மனத்தில் அவற்றை பற்றிய சிந்தனையும் விருப்பமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பற்றும் கூட பரமாத்மாவை தத்துவ ரீதியாக தரிசனம் செய்த பிறகுதான் நீங்குகிறதே ஒழிய அதற்கு முன்பு அல்ல. பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த சுவாமிகள் இது தொடர்பாக தம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்றை கூறுவார். குடும்ப வாழ்க்கையை துறப்பதற்கு முன்னர் அவருக்கு 3 முறை இறைவனின் குரல் கேட்டது. நாங்கள் அவரிடம், மகாராஜ் அவர்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் இறைவனின் குரல் கேட்டது, எங்களுக்கெல்லாம் கேட்கவில்லையே என்று கேட்டோம். இதற்கு மகாராஜ் அவர்கள், இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது என்று கூறினார். இது பற்றி எனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவத்தில் நான் தொடர்ந்து 7 பிறவிகளாக சாதுவாக இருந்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டேன். 4 பிறவிகளில் வெறுமனே சாதுவின் வேஷம் மட்டுமே தரித்து நெற்றியில் திலகமிட்டும் சில சமயம் விபூதி பூசிக்கொண்டும் சில சமயம் கமண்டலத்தை வைத்துக் கொண்டும் இங்கும் அங்கும் சுற்றி அழைந்து கொண்டும் இருந்திருக்கிறேன். யோக கிரியையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இருந்த காலம் அது. ஆனால் அடுத்த மூன்று பிறவிகளில் ஒரு சாது எப்படி இருக்க வேண்டுமோ அதேபோல் நல்லதொரு சாதுவாக இருந்திருக்கிறேன். என்னுள் யோக கிரியை விழிப்புற்று இருந்தது. கடந்த ஏழாவது பிறவியிலோ கரைகடந்து விடுதலையும் கிடைத்துவிட்டது. ஆனால் இரண்டே இரண்டு ஆசைகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஒன்று பெண், மற்றொன்று கஞ்சா. இந்த ஆசைகள் மனத்தின் அடியாளத்தில்தான் இருந்தனவே தவிர வெளி உலகத்தை பொறுத்தவரையில் உடலளவில் கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டேன். மனத்தின் ஆசைகள் நீங்காமல் இருந்ததால் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியதாயிற்று. இந்த பிறவியிலோ இறைவன் சிறிது காலத்திற்குள்ளாகவே அனைத்தையும் பார்க்கவும் கேட்கவும் அனுபவிக்கவும் வைத்து விடுதலை அளித்து விட்டார். இரண்டு மூன்று சொடுக்கு சொடுக்கினார், சாதுவாக மாற்றிவிட்டார். சரியாக இதையேத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும் புலன்களின் மூலமாக விஷயங்களை உள்வாங்காத புருஷருக்கும் கூட விஷயத்திலிருந்து என்னவோ விடுதலை கிடைக்கவே செய்கிறது. ஆனால் ஆன்மீக சாதனையின் மூலமாக பரம புருஷராகிய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட பிறகு அவருக்கு விஷயங்களின் மீது உள்ள பற்றுணர்வில் இருந்தும் முழுமையான விடுதலை கிடைத்து விடுகிறது. ஆகவே எதுவரைக்கும் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வது என்கின்ற சாட்சாத்காரம் கிடைக்கவில்லையோ அதுவரைக்கும் கர்மத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும்.
யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி ப்ரமாதீனி ஹரந்தி ப்ரஸவம் மனஹ.
குந்தி மகனே, இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற மேதாவி புருஷர்களின் கலங்கச் செய்கின்ற இயல்புடைய புலன்கள் அவர்களுடைய மனதை வலுக்கட்டாயமாக இழுத்து நிலைகுலையச் செய்து விடுகின்றன. எனவேதான்
தானி சர்வாணி சையம்ய யுக்த ஆசீத மத்பர வஷேஹி யஸ்யேந்த்ரியாணி தஸ்ய ப்ரக்யா ப்ரதிஷ்டிதா.
அந்த புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி யோகத்தில் இணைந்து சமர்ப்பணத்துடன் கூடியவனாக என்னையே சார்ந்து கொள். எந்த புருஷருடைய புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டதோ அவருடைய புத்தியே நிலை பெற்று உறுதிப்படுகிறது. இங்கே யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆன்மீக சாதனையில் தவிர்க்கப்பட வேண்டிய அம்சங்களுடன் சேர்த்து நன்றாகவே கவனத்தில் கொள்ள வேண்டிய விதிமுறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து விளக்குகிறார். வெறுமனே புலன்களை கட்டுப்படுத்துவதாலோ அல்லது தவிர்ப்பதாலோ மட்டும் புலன்கள் வசப்படுவதில்லை. சமர்ப்பணத்துடன் சேர்த்து இஷ்ட தெய்வமாகிய சத்குருவை ஆன்ம சிந்தனையில் வழிபடுவது மிகவும் இன்றியமையாத ஒன்று. இஷ்ட தெய்வமாகிய சத்குருவை ஆன்ம சிந்தனையில் வழிபடுவதில் குறைபாடு ஏற்பட்டால் உலகியல் சிந்தனை தலை தூக்க ஆரம்பித்துவிடும். அதனால் உண்டாகும் தீய விளைவுகளையும் ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகள் மூலமாகவே அறிவோம்.
தியாயதோ விஷயாம் பூம்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சம்ஜாயதே காம காமாத் க்ரோதோபிஜாயதே.
உலகியல் விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அந்த விஷயங்களில் பற்று உண்டாகிவிடுகிறது. பற்றினால் ஆசைகள் தோன்றுகின்றன. ஆசைகள் நிறைவடைவதில் தடை ஏற்பட்டால் கோபம் உண்டாகிறது. கோபம் எதை உண்டாக்குகிறது?
क्रोधाद् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशाद् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति
கோபத்தால் பெரும் மூடத்தனம் விவேகமற்ற தன்மை உண்டாகிறது. நிலையான நிலையற்ற பொருளை பற்றிய பகுத்தறிவு இருப்பதில்லை. விவேகமற்ற தன்மையால் நினைவாற்றல் தடுமாறுகிறது.
அர்ஜுனனுக்கு உண்டானதை போன்று பிரமதீவ சமீபன, அதாவது எனது மனம் குழப்பமடைந்துவிட்டது. மீண்டும் அவனே கீதையின் முடிவில் நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்தா, எனது மோகம் அழிந்துவிட்டது, எல்லாம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட்டது என்கிறான்.
இந்த நிலையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை சரியாக முடிவெடுக்க முடியாமல் நினைவாற்றல் தடுமாறி போய்விடுவதால் யோகத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்த புத்தியானது அழிவடைந்து போகிறது. மேலும் புத்தி கெட்டுப்போவதால் அந்த மனிதன் தன்னுடைய உயர் நன்மை பயக்க வல்ல சாதனையில் இருந்து வழிதவறி வீழ்ச்சி அடைகிறான். இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் அழுத்தம் திருத்தமாக உலகியல் விஷயங்களை பற்றி அறவே சிந்திக்கக் கூடாது என்கிறார். சாதகன் எப்போதுமே இறைவனின் பெயர், வடிவம், திருவிளையாடல் மற்றும் அவர் இருப்பிடம் ஆகியவற்றிலேயே மனதை வைத்திருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் சிறிதளவு பிடியை தளர்த்தி விட்டாலும் கூட மனமானது உலகியல் விஷயங்களில் நோக்கி ஓடும். விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அவற்றில் பற்றுதல் உண்டாகிறது. பற்றுதலின் காரணமாக அந்த விஷயத்தின் மீதான ஆசை சாதகனின் ஆழ்மனதில் ஏறத் தொடங்குகின்றன. அந்த ஆசைகள் நிறைவேறுவதில் தடை ஏற்பட்டால் உடனே கோபமும், கோபத்தால் விவேகமற்ற தன்மையும், விவேகமற்ற தன்மையால் நினைவாற்றல் தடுமாறவும் செய்கின்றன. நினைவாற்றல் தடுமாறினால் புத்தியானது மழுங்கி விடுகிறது. நிஷ்காம கர்மயோகத்தை புத்தியோகம் என்றும் சொல்கிறோம். ஏனெனில் புத்தி நிலையில் ஆசைகள் எழக்கூடாது. பலன் என்பது இல்லவே இல்லை என்பது போன்ற நிபந்தனைகளையெல்லாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆசைகள் தோன்றுவதால் இந்த புத்தியோகம் அழிவடைகிறது. விசாரமின்றி செய்யப்படும் சாதனையால் மனமானது தூய்மையடைவதில்லை. எனவே ஆன்ம சிந்தனை மிகவும் அவசியமானது. சிந்தனையற்ற மனிதனோ உயர் நன்மை தரவல்ல சாதனையில் இருந்து இடறி கீழே விழுந்து விடுகிறான். சாதனையின் வரிசை கிரமம் சீர்குலைந்து போய்விடுகிறது. ஆனால் முழுவதுமாக அழிந்து போவதில்லை. உலகியல் இன்ப துன்பங்களை அனுபவித்த பிறகு சாதனை எங்கே தடைபட்டதோ மீண்டும் அங்கிருந்தே ஆரம்பமாகிவிடுகிறது. இது உலகியல் விஷய இன்பங்களில் நாட்டம் வைத்திருந்த சாதகனுக்கு ஏற்படுகின்ற நிலையாகும். சுய கட்டுப்பாடு உடைய உள்மனதை பெற்ற சாதகன் எத்தகைய நிலையை அடைகிறான்? இது பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானீந்திரியைஷ்சரன் ஆத்மவஷ்யைர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி.
ஆத்மாவின் விதியை அடைய பெற்ற மகா புருஷர் விருப்பு வெறுப்பு ஆகியவையின்றி தன் வயப்படுத்திய புலன்களின் மூலமாக உலகியல் நடவடிக்கைகளில் இறங்கிய போதும் கூட அவருடைய அந்த கரணம் தூய்மையாகவே இருக்கிறது. அவர் எப்போதும் ஆன்ம உணர்விலேயே நிலைத்திருக்கிறார். மகாபுருஷருக்கென்று எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிமுறையும் இருப்பதில்லை. அவருக்கென்று தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த ஒரு தீமையும் இருப்பதில்லை. ஆசைப்படுவதற்கென்று எந்த ஒரு நன்மையும் எஞ்சியிருப்பதும் கூட கிடையாது.
பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதஸோ யாஷு புத்தி பர்யவதிஷ்டதே.
பகவானுடைய முழுமையான கிருபை என்னும் பிரசாதமாகிய இறை நிலையுடன் ஒன்று கலந்துவிட்ட பிறகு அவருடைய எல்லா துன்பங்களும் அறவே நீங்கிவிடுகிறது. துக்காலயம் அசாஸ்வதம், உலகம் என்பதே அவரை பொறுத்தவரையில் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மகிழ்ச்சியான சித்தத்தையுடைய புருஷரின் புத்தியானது சீக்கிரமே மிகவும் நல்ல முறையில் உறுதியடைந்து விடுகிறது. ஆனால் இந்த யோகத்தில் நன்கு நிலை பெறாதவர்களுக்கு என்ன நேர்கிறது என்பதை மேலும் விளக்குகிறார்.
நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம்.
யோக சாதனை இல்லாதவனுடைய அந்த கரணத்தில் நிஷ்காம கர்மத்துடன் இணைந்த புத்தியானது இருப்பதில்லை. அந்த தகுதியற்றவனுடைய அந்த கரணத்தில் உணர்வு பூர்வமான அணுகுமுறையும் கூட காணப்படுவதில்லை. அந்த உணர்வு பூர்வமற்ற மனிதனுக்கு அமைதி எங்கிருந்து கிடைக்கப் போகிறது? மேலும் அமைதியற்ற மனிதனுக்கோ எங்கிருந்து சுகம் கிடைக்கப் போகிறது? யோக கிரியையை செய்து ஏதோ கொஞ்சம் இறை அனுபவங்கள் கிடைத்த பிறகுதான் இறைவனின் மீது ஓர் ஆர்வம் உண்டாகிறது. இறைவனை பற்றிய அனுபவம் கிடைக்காமல் அவர் மீது நம்பிக்கை உண்டாவதும் இல்லை. உணர்வு பூர்வமான அணுகுமுறை இல்லாமல் அமைதி கிடைப்பதில்லை. அமைதியற்ற மனிதனுக்கோ சுகம், அதாவது என்றும் நிலையான மாறாத அனாதியான இறைவன் கிடைக்க மாட்டார்.
இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனுவிதீயதே ததஸ்ய ஹரதி ப்ரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி.
நீரில் மிதக்கின்ற படகானது எந்த முறையில் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டு இலக்கிலிருந்து வெகு தூரம் வரை விலகி போய்விடுகிறதோ சரியாக அதே போன்றுதான் உலகியல் விஷயங்களில் உலன்று கொண்டிருக்கும் புலன்களும். எந்த புலனுடன் மனமானது இணைகின்றதோ அந்த ஒரு புலனே சாதனை செய்கின்ற தகுதியற்ற அந்த மனிதனின் புத்தியை சுரட்டி இழுத்துச் செல்கின்றது. ஆகவே யோகத்தை அனுசரிப்பது மிகவும் அவசியமாகும். யோகத்தை செயல்முறையில் கடைபிடித்தல் பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார்.
தஸ்மாத்யஸ்ய மஹாபாஹோ நிக்ரிஹீதானி சர்வஷஃ இந்த்ரியாணி இந்த்ரியார்த்தேப்யஃ தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா.
ஆகவே பெரும் தோள்களை உடையவனே மகாபாகோ, எந்த மனிதனுடைய புலன்களின் விஷயங்களில் இருந்து முழுவதுமாக விடுவிக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் உள்ளதோ அவனுடைய புத்தியே உறுதிப்படுகிறது. பாகு அதாவது தோள்கள் இங்கே காரிய சேத்திரத்தின் உருவகச் சின்னமாகும். பகவான் பெருந்தோள்களை உடையவர் மகாபாகு மற்றும் நீண்ட தோள்களை உடையவர் ஆஜானபாகு என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் கைகள் கால்கள் ஆகியவற்றின் உதவியின்றியே எங்கும் காரியமாற்றுகிறார். அவருள் யாரெல்லாம் நுழைவு பெறுகிறாரோ, எவரெல்லாம் அந்த மாபெரும் வல்லமை படைத்த இறைவனை நோக்கி தீவிரமாக முன்னேறிச் செல்கிறாரோ, அவரே பெரும் தோள்களை உடையவர், மகாபாகு எனப்படுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் இருவருமே பெரும் தோள்களை உடையவர் எனப்படுகிறார்கள்.
யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சையமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனி.
மனிதர் உட்பட ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் அந்த பரமாத்மாவானவர் இரவிற்கு ஒப்பானவர். ஏனெனில் அவற்றால் இறைவனை காண முடிவதில்லை, அவற்றால் இறைவனை பற்றி சிந்திக்கவும் கூட முடிவதில்லை. எனவேதான் இரவிற்கு ஒப்பானவர் எனப்படுகிறது. அந்த இரவில் பரமாத்மாவை புலனடக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடுடைய மனிதர் நல்ல முறையில் காண்கிறார், அவருடன் செல்கிறார், அவரில் விழித்திருக்கிறார். ஏனெனில் அங்கே அவருக்கு இறைவனுடன் பிடிப்பு இருக்கிறது. யோகியானவர் புலனடக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றின் மூலமாக இறைவனுள் நுழைவு பெறுகிறார். எந்த அழிவுறும் உலகியல் சுகம் மற்றும் இன்பத்திற்காக மனிதர் உட்பட ஒட்டுமொத்த பிராணிகளும் இரவும் பகலுமாக கடுமையாக உழைக்கின்றனவோ, யோகியை பொறுத்தவரையில் அவை இரவிற்கு ஒப்பானதாகும். எந்த ஒரு யோகி பரமாத்ம பாதையில் நிரந்தரமான விழிப்புணர்வுடன் உலகியல் ஆசைகளில் இருந்து முழுவதுமாக விலகியும் இருக்கிறானோ, அவனே இஷ்ட தெய்வமாகிய சத்குருவிற்குள் நுழைவு பெறுகிறான். அவன் வாழ்வதென்னவோ இந்த உலகத்தில்தான், ஆனால் இவ்வுலகின் தாக்கம் அவன் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. மகாபுருஷருடைய இந்த வாழ்வியலை பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம்.
ஆபூர்யமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காம காமி.
எவ்வாறு எல்லா பக்கங்களிலும் முழுமையானதும் அசைக்க முடியாமல் நிலை பெற்றுள்ள கடலில் நதிகளுடைய தண்ணீரானது பெரும் வேகத்துடன் வந்து கலக்கின்றனவோ, அவ்வாறே பரமாத்மாவில் நிலை பெற்ற மகாபுருஷருக்குள் ஒட்டுமொத்த உலகியல் இன்பங்களும் எந்த ஒரு புலன் நுகர்வு ஆசைகளையும் உண்டு பண்ணாமல் இரண்டர கலந்து மறைந்து விடுகின்றன. அத்தகைய புருஷரே மேலான என்றும் நிலையான பரம அமைதியை அடைகிறாரே தவிர உலகியல் இன்பங்களை அனுபவிக்க விரும்புகின்றவர் அல்ல. பயங்கர வேகத்துடன் பாய்ந்தோடி வருகின்ற ஆயிரக்கணக்கான நதிகளின் வெள்ளமானது பயிர்களையெல்லாம் நாசம் செய்தபடியே, உயிர்களையெல்லாம் மாய்த்தபடியே, நகரங்களையெல்லாம் மூழ்கடித்த வண்ணம் பேர் இறைச்சலுடன் கடுமையான வேகத்துடன் வந்து கடலில் விழுகின்றன.
ஆனால் அவற்றால் கடலின் மட்டத்தை ஒரு இம்மி அளவு கூட உயர்த்தவோ அல்லது தாழ்த்தவோ முடிவதில்லை. மாறாக அதிலேயே ஒன்று கலந்து மறைந்து விடுகின்றன.
இதே போன்றுதான் பரமாத்மாவில் நிலை பெற்ற மகாபுருஷரை நோக்கி எல்லாவிதமான உலகியல் இன்ப துன்பங்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு வேகத்துடன் விரைந்தோடி வருகின்றன. ஆனால் அவருள் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தாமல் ஒன்று கலந்து மறைந்து விடுகின்றன. அந்த மகாபுருஷருக்குள் நல்ல வினைகளையும் உண்டாக்க முடிவதில்லை, தீய வினைகளையும் ஏற்படுத்த முடிவதில்லை. யோகியினுடைய கர்மம் நல்லவை மற்றும் தீயவை ஆகிய இரண்டு விதமான வினைகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் எந்த சித்தத்தில் சம்ஸ்காரங்கள் விழுகின்றனவோ அதுவே முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டுவிட்டது. அத்துடன் சேர்த்தே இறை பேருநிலையும் கிடைத்துவிட்டது. இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டார். அவனுக்கு ஆன்ம நிலை பெற்ற மகாபுருஷருடைய லட்சணம் என்ன, அவர் எவ்வாறு பேசுவார், எவ்வாறு உட்காருவார், எவ்வாறு செல்வார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்தது. ஸ்ரீகிருஷ்ணரோ அந்த மகாபுருஷர் மாபெரும் சமுத்திரத்திற்கு ஒப்பானவர் என்ற ஒரே வார்த்தையில் அதற்கு விடையளித்து விட்டார். அவருக்கென்று இப்படித்தான் உட்கார வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடு விதிமுறைகளோ அல்லது விளக்கங்களோ கிடையாது. அவரே மேலான அமைதியை அடையப் பெறுகிறார். ஏனெனில் அவர் புலன்கள் மற்றும் மனத்தை கட்டுப்படுத்தி இறைவனில் ஒன்றியவராவார். உலகியல் இன்பங்களின் மீது ஆசை வைப்பவன் அமைதியை பெறுவதில்லை. இதையே மீண்டும் வலியுறுத்துகிறார்.
விஹாய காமான்ய சர்வான் உமாஞ்சரதி நிஸ்ப்ருஹ நிர்மமோ நிரஹங்கார சசாந்தி மதிகச்சதி.
எந்த ஒரு மனிதன் எல்லா ஆசைகளையும் துறந்துவிட்டு நான் எனது என்ற உணர்வு, அகங்காரம் மற்றும் வேட்கை ஆகியவை அறவே இல்லாமல் இருக்கிறானோ அவனே எதை அடைந்த பிறகு எதையுமே அடைய வேண்டியது இருக்காதோ அந்த மேலான அமைதியை அடையப் பெறுகிறான்.
ஏஷா ப்ராஹ்மீ ஸ்திதி பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி ப்ரஹ்ம நிர்வாணமிருச்சதி.
பார்த்தனே, மேலே சொல்லப்பட்டுள்ளது பிரம்மத்தை அடைந்த மகாபுருஷருடைய நிலையாகும். மாபெரும் சமுத்திரத்திற்கு ஒப்பான அந்த மகாபுருஷர்களுக்குள் உலகியல் விஷயங்கள் நதிகளைப் போன்று ஓடி வந்து சங்கமமாகிவிடுகின்றன. அவர் முழுமையாக புலன் மற்றும் மனக்கட்டுப்பாடு உடையவரும் இறைவனை நேருக்கு நேராக கண்டு தரிசனம் செய்து அவரிலேயே நிலை பெற்றுள்ள பரமாத்ம தரிசியும் ஆவார். வெறுமனே அகம் பிரம்மாஸ்மி என்று படிப்பதாலோ அல்லது ஓயாமல் ஒப்பித்துக் கொண்டு இருப்பதாலோ இந்த நிலை கிடைப்பதில்லை. ஆன்ம சாதனையை செய்துதான் இந்த பிரம்ம நிலையை அடைய முடியும். அத்தகைய மகாபுருஷர் பிரம்மத்தில் மட்டுமே உறுதியுடையவராக இருந்தவாறே உடலின் அந்திம காலத்திலும் கூட பரமானந்தத்தையே அடைகிறார். முடிவுரை. இந்த அத்தியாயத்தில் கர்மத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதில் ஈடுபடும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் ஆன்மாவில் நிலை பெறுபவருடைய லட்சணம் ஆகியவற்றை பற்றி சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுடைய மனதில் கர்மத்தின் மீது ஆர்வம் தோன்றச் செய்தார். அவன் சில கேள்விகளை எழுப்பினான். அதற்கு அவர் ஆன்மாவே என்றும் நிலையானது, மாறாதது என்றும் உள்ளது, அதை அறிந்து தத்துவ தரிசியாக மாறு என்றார். அதை அடைவதற்கு இரண்டு சாதனை வழிகள் உள்ளன, ஞானயோகம் மற்றும் நிஷ்காம கர்மயோகம். தன்னுடைய சக்தியை அறிந்து கொண்டு லாபம் நஷ்டம் ஆகியவற்றை சுயமாகவே நிர்ணயம் செய்து கொண்டு கர்மத்தில் முன்னேறி செல்வதே ஞானயோகம் எனப்படும். இஷ்ட தெய்வமாகிய சத்குருவிடம் முழுமையாக சரணடைந்து அவரை மட்டுமே சார்ந்து கொண்டு சமர்ப்பணத்துடன் சேர்த்து அதே கர்மத்தில் முன்னேறி செல்வதே நிஷ்காம கர்மயோகம் அல்லது பக்தியோகம் எனப்படும். என்னை வழிபடுபவர்களில் இரண்டு வகையினர் உண்டு. ஒன்று ஞான மார்க்கத்தினர், மற்றொன்று பக்தி மார்க்கத்தினர். பக்தியோகி சரணாகதியுடன் என்னையே சார்ந்து என்னை துணைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறான். ஞான யோகியோ தன்னுடைய சக்தியை அருகில் வைத்துக் கொண்டு தன்னுடைய லாபம் நஷ்டம் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து கொண்டு தன்னை மட்டுமே சார்ந்தவனாகச் செல்கிறான். ஆனால் இருவருக்கும் ஒரே எதிரிதான். ஞானயோகிக்கும் காமம் கோபம் முதலான எதிரிகளுடன் மோதிதான் வெற்றி பெற்றாக வேண்டும். நிஷ்காம கர்மயோகியும் இவைகளுடன் தான் யுத்தம் செய்தாக வேண்டும். இருவருமே ஆசையை துறக்கிறார்கள். இரண்டு பாதைகளிலுமே செய்யப்படுகின்ற கர்மம் மட்டும் ஒன்றேதான். இந்த கர்மத்தின் விளைவாக மேலான அமைதி அடைவாய். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய கர்ம சிஞ்சாசா, அதாவது கர்மத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் என்ற பெயருடைய இரண்டாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் கர்ம சிஞ்சாசா, அதாவது கர்மத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் என்ற பெயருடைய இரண்டாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.